మానుజదయ పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాటయాము నమధ్యమాం ఆత్మవాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పరాంబుజ యుగ్మ రుగ్మ ్యామోహతరాణి కృణాయ మే శేఖర భక్తాగ్రిరేణు ఫలకాలయ తీంద్రమిశ్రాన్ నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః హరిం పరం వసుదేవ సుతం దేవం తం సచానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే
పూమన్నుమాధు పొరుందియ మార్వన్ புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துகின்றவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் குந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூரிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருணாது மாமகம் ప్రసాదయతి యత్సుక్తి స్వాధీనపతికాం శృతి ఉపవీతినం ఊర్ధ్వపుంజవంతం త్రిజగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్తవాహమీడే శికయా శేఖరిణం పతిం యతీనాం సర్వత్ర రామానుజ నామ సంకీర్తనం రామానుజ మయ్యేవ మన ఆధృత్వ మయి బుద్ధిం నివేశయ నివసిష్యసి మయ్యేవ అత ఊర్ధ్వం న సంశయ అఖిలాండకోడి బ్రహ్మాండ నాయక సర్వలోక రక్షకం సర్వలోక శరణ్య సాక్షాత్ శ్రీహపదియాన భగవాన్ నమ్ముడే మనసదాన్ பிராதியமா கேட்கிறான். பகவானுக்கு எதை கொடுத்தா திருப்தி அடைவான் அப்படின்னா, நம்முடைய மனசை பூரணமாக கொடுக்கும்பொழுதுதான் சுவாமி திருப்தி அடைகிறார். பெருசா ஒரு தங்க கிரீடம் சாத்தினாலோ இல்லாட்டி ஒரு வைர உத்தியானம் சாத்தினா கூட சுவாமி அவ்வளவு திருப்தி ஆகிறதில்லை. ஆனால் யார் மனசை கொடுக்குறாளோ அவர்களிடத்துல பகவான் அத்தனை திருப்தி ஆகிறார். ஏன்னா லோகத்தில் என்னெல்லாம் வஸ்துக்கள் கிடைக்கிறதோ அதைத்தான் நம்ம சுவாமிக்கு கொடுக்குறோம். இப்போ எதை கொடுத்தாலும் அதை சிருஷ்டித்தது சுவாமி தான், சரியாக ஓனர் வந்து சுவாமி தான். இப்போ குழந்தைகள்லாம் அப்பா அம்மா கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கும், வெட்டிங் டேக்கு இல்லாட்டி ஏதான பர்த்டேக்கு உடனே அப்பா அம்மா சொல்ல குழந்தை எனக்காக வாங்கி கொடுத்து பைசா கொடுத்ததே அப்பா அம்மா தான். அந்த மாதிரி நாம் சுவாமிக்குன்னு எதை கொடுத்தாலுமே அது எல்லாமே சுவாமி அதை அனுபவிக்கிற நிலைமையில திரும்பி அவனுக்கு கொடுக்குற நிலைமையில வச்சிருக்கிறதுனாலே நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் சுவாமி எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா மனசு ஆத்மார்த்தமாக கொடுக்கணும் அப்படி நம்மளே சொல்லுவோம். அவன் என்னமோ சும்மா பெருமைக்கு கொடுத்தா எனக்கு ஒன்றும் அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. அவள் எத்தனை ஆத்மார்த்தமாக கொடுக்குறா நம்மளே சொல்லுவோம். மனுஷா ஒரு வஸ்து அவளுடைய ஸ்டேட்டஸ் பெருமைக்காக ஒரு வஸ்து கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம ஒரு பெரிய விலை கொடுக்கறது இல்லை. ஆத்மார்த்தமாக கொடுத்தா அப்படின்னா அந்த வஸ்துக்கு ஒரு விலை. சின்ன குழந்தை ஏதாவது சாப்பிட்டுருக்கு எனக்கு தாயே அப்படின்னு கேட்போம். உடனே அந்த குழந்தை அது எச்சையெல்லாம் யோசிக்காது சாப்பிட்டுருக்கிற பாதி அப்படின்னு தான் அவங்க அப்படின்னு. அப்போ அந்த கச்சோடி பரவாயில்ல நீயே சாப்பிடு அது எனக்கு கொடுக்கவே இல்லை கொடுக்குற மாதிரி பாவம் பண்ணுறது அதையே நாம் ரசிக்கிறது. அப்போ கொடுக்குற மனசு தான் முக்கியம். பகவான் சொல்கிறான் நீ உன்னுடைய மனசை என்கிட்ட கொடுத்து. ஏன்னா நம்முடைய பிராரப்த கர்மாவை அனுசரித்து நமக்கு ஒரு ஜென்மா கிடச்சிருக்கு. யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிராத்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்தி ரஸ்துன்னு குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலால ரொம்ப அனுபவிச்சு சொல்றார். என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி எங்கேயோ ஒரு ஜென்மா எத்யத் பவ்யம் பவத் என்னெல்லாம் நடக்கிறது என் கர்மாவை அனுசரிச்சு பல விஷயங்கள் நடக்க போகுது அது கன்ஃபார்ம்டு. அதனால திவிவா புவிவா நரகேவா நரகாந்தக என்னுடைய ஜென்மா பிராரப்த கர்மாப்படி பூமியிலேயோ சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ எங்கே வேணால் ஜென்மா கிடைக்கட்டும். ஆனால் எப்பொழுதும் என் மனசானது உன்னுடைய சரண கமலங்களில் ஈடுபட்டு இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ எப்படி நம்ம வாழ்க்கை நடக்க போகிறது நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கை இந்த ரீதியில் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. அப்போ பக்தி எதுக்கு பண்ணணும் அப்போ எல்லாமே இஷ்டத்துக்கு நடக்கணும் அப்படி அர்த்தம் இல்லை. எப்படியும் வாழ்க்கை நடக்க போகிறது இந்த வாழ்க்கைக்காக பயந்து போய் பக்தி பண்ண வேண்டாம் சுவாமி அனுபவிக்கிறதுக்காக பக்தி பண்ணால் போதும் அதான் அர்த்தம். பக்தி பண்ணும்போது எல்லாமே மாறும் எல்லாத்தையுமே சுவாமி அழகாக சரி பண்ணி கொடுக்குறார். எப்படியும் வாழ்க்கை கர்மாவை அனுசரித்து ஒரு வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த பக்தி எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை நல்லா நடத்துறதுக்குன்னு அவசியம் இல்லை பகவான் அனுபவிக்கிறதுக்குன்னு பண்ணிட்டா போதும். என்ன பார்த்தோம்னா கோபிகைகள்லாம் வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் அதுக்காக ஒரு பக்தி பண்ணான்னு பாகவத் இல்லவே இல்லை. அவள் பண்ண பக்தி முழுக்க முழுக்க சுவாமியை அனுபவிக்கணும். அவளை தெரிஞ்சது இவ்வளோதான். அவள் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு நல்லா வேணும் இல்லாட்டி நல்ல ட்ரெஸ்ஸு வேணும் என் குழந்தைகள் செட்டில் ஆகணும் இல்லாட்டி நல்ல கல்யாணம் ஆகணும் அப்படி அவள் கல்யாணம் பிரார்த்தனை பண்ணால் கூட காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருத்தே நமகன் கண்ணன் வேணும்னு தான் கேட்குறாள். அவளை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் என்னென்னா கண்ணனை அனுபவிக்கணும். ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம் ஒரே ஒரு லட்சியம் என்னன்னா சுவாமியை அனுபவிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். மற்ற எல்லாமே ரெண்டாம் பட்சம் நன்னா ஞாபகத்துக்கோங்க. இங்கே மற்ற எல்லாமே செகண்டரி தான். நம்ம சொந்த வீடு வாங்குறதோ இல்லாட்டி நம்ம ஒரு பெருசாக ஒரு போஸ்ட் அட்டைன் பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறதோ இல்லை புதுசாக விஷயங்கள் கற்றுக்கிறதோ இது எல்லாமே ஒரு டைம் பாஸ் நன்னா ஞாபகத்துக்கோங்க. நம்ம பக்தியை டைம் பாஸ் ஆகிச்சுட்டோம் பக்தி டைம் பாஸ் இல்லை. பக்தி தான் பிராதான்யமான தர்மம். மற்ற விஷயங்கள் குடும்பமாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும் வீடு வாசல் வேலை பொசிஷன் பணம் சேர்க்கிறது இது எல்லாமே டைம் பாஸ். பிராதான்யம் என்ன அப்படின்னா சுவாமியை அனுபவிக்கிறது சுவாமியை உணர்றது அவருடைய கிருபையை அப்படியே ரசித்து அதிலேயே தலைக்கிறது இதுதான் நம்முடைய பிராதான்யமான தர்மம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் டைம் பாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டோம். பக்தின்ற ஒரு விஷயத்தை ரெண்டாவது வச்சுட்டோம் அதுதான் பிரைமரி மற்ற எல்லாமே செகண்டரி. அந்த பிரைமரி விஷயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி தான் சொல்லார். ஒரு கையால் பகவானை நன்னா பிடிச்சிக்கோ இன்னொரு கையால் லௌகீகமான உன் கடமைகள் என்ன உண்டோ அதை பண்ணிட்டே வா எந்த காரணத்தை கொண்டும் இந்த பிடிமானத்தை விட்டுடாதே அப்படின்ச்சான். பகவானுக்காக எதை வேணாலும் விடு எதுக்காகவும் பகவானை விட்டுடாதே. ஏன்னா சுவாமி தான் நம்முடைய நித்திய பந்து ஆத்ம பந்து. அதனால தான் ஆண்டாள் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எங்களுக்கும் உள்ளதான சம்பந்தம் நித்தியமானதுப்பா. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீ நினைச்சால வேண்டான்னு சொல்ல முடியாது, நான் நினைச்சாலும் ஒதுக்க முடியாது. ஒருவேளை இரண்ய கசிபு கம்சன் அந்த மாதிரி இருக்கிறவா நம்ம பந்தத்தை பிரிக்கணும்னு நினைச்சாலும் நடக்காது. ஏன்னு கேட்டா அப்பேற்பட்ட நித்திய சம்பந்தம் உனக்கும் எனக்கும். பாகவதத்திலேயே புரஞ்சன உபாக்கியானம்னு ஒன்று உண்டு. அதில் சொல்லும் பொழுது சுவாமியை பற்றி நாரதர் சொல்லுவார், பிராச்சீன பர்ஹிஷத் அப்படின்னு ஒரு ராஜாவுக்கு அவன் எப்போ பார்த்தாலும் உபனிஷத்திற்கு கர்மகாண்டங்களாக பார்த்து அதில் என்னென்ன யஜ்யங்கள் பண்ணால் என்னென்ன பிரயோஜனம் உண்டோ அதையே பண்ணிட்டு இருப்பான். அவன் ஞான மார்க்கத்தில் ஈடுபடாதவன். ஆனால் அவனுடைய பசங்கள் பிரச்சேதசர்கள்லாம் அழகாக பக்தி பண்ணி ஞான மார்க்கத்தை அடைஞ்சுட்டான். அப்போ அவனுக்கு உபதேசம் பண்ணுவார் புரஞ்சன உபாக்கியானம் அப்படின்னு. அவர் சொல்லும் பொழுது நாரதர் சொல்கிறார், புரஞ்சனன்ற ஜீவாத்மா அவனுக்கு ஒரு சக்கா இருக்கான், அவன் பேரனா அவிஜ்ஞாத சக்கா, அதை அன்னோன் ஃப்ரெண்ட் அப்படிங்கும், அவிஜ்ஞாத சக்கா. அதாவது எப்பேற்பட்ட சக்கான்னா நான் அவனுக்கு இதெல்லாம் பண்ணேன் பாத்தியா அப்படின்னு தற்பெருமை பேசாத ஒரு சக்கா. இப்போ நம்ம யாருக்காவது ஏதாவது பண்ணோம் அப்படின்னா சாகர வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். சரியா கொடுத்ததை நம்ம ஹெல்ப் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கப்படாதுன்னு சாஸ்திரம். மற்றலாம் நமக்கு பண்ணதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ரிவர்ஸில் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு பண்ணதை மறந்துடுவோம், நாம பண்ணதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். ஆனால் சுவாமிக்கு அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவா, மறதியே இல்லாத சுவாமிக்கும் ஒரு ஸ்மிருதி உண்டு அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னா தான் என்ன பண்ணோன்றத மறந்து போயிடுறாங்க. அதனால தான் நம்ம எப்போ கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்க, அன்றைக்கி நம்ம கொடுக்கல போல இருக்கு, அவ்வளோ நாமஜபம் பண்ணுறாளேன்னு சொல்லி புதுசு புதுசாக அனுகிரகம் பண்ணுறாரு ஒழி அன்றைக்கி அவ்வளோ பண்ணியாச்சு போதும், திரும்ப வாழ்க்கை இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி யோசிக்கிறது இல்லையா. அதனால அந்த பகவான் அப்பேற்பட்டவன், அப்பேற்பட்ட பகவானுடைய அன்பை ரசிச்சு நீ அனுபவி, அதுதான் நம்முடைய ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம்னு பெரியவா எல்லாருமே சொல்கிறான். அப்போ பகவத் தியானம் பண்ணணும், சுவாமியை நினச்சுட்டே இருக்கணும், அவிஜ்ஞாத சகா த அன்னோன் ஃப்ரெண்ட். எப்பொழுதுமே சொல்லும் பொழுது உபநிஷதம்லாம் சொல்கிறது இந்த சரீரத்தில் ரெண்டு பட்சிகள் இருக்குது, ஒன்று ஜீவாத்ம பக்ஷி ஒன்று பரமாத்மா பக்ஷி. இப்போ ஜீவாத்மா பக்ஷி என்ன பண்ணுறதுன்னா கிளைக்கு கிளையாக தாவி என்னென்ன பழம் இருக்குது அது எப்படி டேஸ்ட்னு அதுலேயே லயப்பட்டு தாவிண்டே இருக்கான். இந்த பரமாத்மா பக்ஷி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த ஜீவாத்ம பக்ஷியே பார்த்துட்டு இருக்கான், அதுக்கு வேற சுகமே இல்லையா. ஜீவாத்மா பக்ஷியே பார்த்துட்டே இருக்கிறது ஒன்று தான் அதுக்கு வேலையும். ஒரு கை குழந்தை இருக்குது இல்லாட்டி கொஞ்சம் தவறுற குழந்தை இருக்குன்னா அது எங்கெல்லாம் பொம்மை இருக்கோ அதுக்கு எல்லாம் விளையாடு பிடிக்குமோ அந்த பக்கமாக ஓடிட்டு இருக்கும். ஆனால் அம்மாவோட கவனம் முழுக்க அந்த குழந்தைகிட்டேயே இருக்குமே. அதுபோல் நம்ம மனசு இங்கே இங்கே அங்கே அங்கே அதுக்கு இதுக்கு ஓடிட்டு இருந்தால் கூட ஒரே ஒருத்தன் மட்டும் எப்பொழுதும் நம்மளை கவனிச்சுட்டே இருக்கான். எந்த க்ஷணம் நம்ம தூங்கினாலும் சரி முழிச்சாலும் சரி நம்மளுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருந்தாலும் சரி, கோபத்தில் இருந்தாலும் பயத்தில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அவர் நம்மளை பார்க்கறத மட்டுமே லட்சியமாக வச்சுட்டுருக்கார். அப்போ அவரையே நாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை பற்றி பெருசாக அலட்டிக்க வேண்டாம். எல்லாருக்கும் பெரிய டென்ஷன் வாழ்க்கையை பற்றி தான். சனாதனமான இந்து தர்மம் திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த வாழ்க்கைன்றது பகவத் பிரசாதம். சுவாமியாக பார்த்து பல கோடி ஜென்மா பல சரீரங்களில் சுற்றிட்டு இருந்த நமக்கு ஒரு மனுஷ ஜென்மா இருக்குது. 84 லட்சம் சரீரங்கள், அதில் ஒரு சரீரம் மனுஷ சரீரம். துர்லபம் மானுஷம் ஜென்ம ததப்பி அத்ருவம் அர்த்ததம்னு பிரஹல்லாதன் சொல்கிறான். ரொம்ப துர்லபம் மனுஷ சரீரம், கண நேரத்தை அழிஞ்சிடும், ஆனால் பிரயோஜனம் தரக்கூடியது மனுஷ சரீரம். சுவாமியாக பார்த்து நமக்கு இந்த சரீரத்தை பிரசாதமாக கொடுத்துருக்கா. அப்போ அவரே இந்த வாழ்க்கையை நடத்துவார், நீ பாட்டுக்கு அவரை நினச்சிட்டு இருந்தால் போதும். ஏன்னா ராமாயணத்தில் ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் வர அப்போ நிறைய ரிஷிகள் எல்லாம் பார்க்குறார். பார்க்கும்பொழுது நிறைய ரிஷிகள் பகவான் இருக்கிறடம் தேடி வந்து கைகூப்பி பகவானை சேவிக்கலாம். சேவித்த உடனே நிறைய பேர் பார்த்தா கை இல்லை, கால் இல்லை, ஒரு கண் இல்லை, சில பேருக்கு காது இல்லை, எல்லாருமே பார்த்தா அங்கஹீனத்தோடு இருக்கா. இப்போ ராமன் கேட்குறா என்னது, சாதாரணமாக யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கஹீனமோடு இருப்பா, உங்கள் அத்தனை பேரையும் பார்த்தா எல்லாருக்கும் அங்கத்தில் ஏதோ ஒரு ஹீனம் இருக்குது, அதுவும் இது பிறவிலேருந்து வந்த மாதிரி இல்லை, ஏதோ ஆக்சிடெண்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்பா அம்மா சொல்கிறோம், ஆமாம் அசுரால்லாம் நாங்கள் யஜ்யம் பண்ணும்போது தபஸ் பண்ணும்போது கையை உடச்சிட்டு போயிட்டா, காலை உடச்சிட்டு போயிட்டா, காதை பிச்சுட்டு போயிட்டா. இப்போ ராமன் கேட்குறான், நீங்கள் தான் நல்ல தபஸ்விகளாச்சு, உங்கள் தபோபலத்தினால பெரிய பெரிய லோகங்கள் அடைகிற அளவுக்கு உங்கள் தபஸ் இருக்கு, உங்கள் தபோபலத்தினால நீங்கள்லாம் சாபம் கொடுத்தாலும் அசுரால்லாம் பஸ்பமாக போயிடுவார், அதை பண்ணாமல் ஏன் அப்படி பண்ணுறேள் அப்படின்றோம். இப்போ ரிஷிமார்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ராவனை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறா, நாங்கள் எதுக்கு எங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வால்மீகி ரொம்ப அழகாக சொல்கிறா, ரக்ஷிதவ்யா த்வயா சஸ்வத் கர்ப்பபூதா தபோதனாக. ரக்ஷகன்னு நீ ஒருத்தர் இருக்கும் பொழுது என்னை காப்பாத்திக்கிறத பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? அது ஒரு அகம்பாவமா பெரியவா சொல்றா, நான் எப்படி என்னை காப்பாத்திப்பேன், நான் எப்படி ஒழுங்கா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லபடியா நடக்கணுமே அப்படின்னு நினைக்கிறதே ஒரு அகம்பாவம். இப்ப சின்ன குழந்தைகள்லாம் நாளைக்கு ஃபீஸ் கட்டணவே என்ன பண்ணுவேன்னு யோசிச்சா ரொம்ப பெரிய மனுஷத்தனம் காட்டாது. என்ன எனக்கு தெரியும், உன ஸ்கூல்ல சேர்த்து எனக்கு கட்ட தெரியாதா அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவா இல்லையா? நீ பெருசா ஒன்னும் ரொம்ப யோசனை பண்ண வேண்டாம், நீ பாடு ஒழுங்கா படிச்சு உன் வேலையை பண்ணா போதும், ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் டியூஷனுக்காக இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன், உன் பெரிய மனுஷத்தனை காட்டாம உன் வேலையை மட்டும் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி ரிஷிகள் சொல்றா, நாங்க எங்களுடைய தர்மம் பக்தி பண்றது, நாமஜபம் பண்றது, உன்னை தியானம் பண்றது, எங்களை ரட்சிக்கிறத பத்தி யோசிக்க வேண்டியது உன் தர்மம். உன் தர்மத்துல போய் நாங்க தலையிட முடியுமா? ரட்சிதவ்யா த்வயா சஸ்வத்து, ஏதோ நேத்தி காப்பாத்தினே இன்னைக்கு காப்பாத்தினேன்னு கிடையாதுப்பா, சாஸ்வதமா காப்பாற்ற வேண்டிய தர்மம் உனக்குரியது. அந்த தர்மத்தை நீ மறக்கிறது இல்லை. ஒரு காலம் நீ இரஸ்பான்சிபிளா இருந்தா நான் யோசிக்கணும், ஓ சார் சுவாமி அப்படி இருக்கா, சரி வேற வழி இல்லைன்னு காப்பாத்தின். நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கும் பொழுது நான் ஏன் யோசிக்கணும்? நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா கர்ப்பபூதா தபோதனாக, நாங்கள்லாம் அந்த பால் குடி மாறாத கை குழந்தை மாதிரி பிறந்த குழந்தை இருக்கு. அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும், பசி வந்தாலும் அழும், சூச்சு போனாலும் அழும், தூக்கம் வந்தாலும் அழும், உடம்பு முடியலனாலும் அழுகு, தெரிஞ்ச ஒரே பாஷை அழுகதான். ஆனா அந்த அழுகையை வச்சுட்டு அம்மா இப்ப பசிக்கிறதுன்னு பால் கொடுப்பா, அதுக்கு உடம்பு முடியலன்னு வைத்தியம் டைஷன் போவா, தூக்கம் வந்துட்டு தாளாட்டு பாடி தூங்க வைப்பா, சூச்சு போயிடுதுன்னு ட்ரெஸ் மாத்துவா. இந்த குழந்தை தன்னுடைய காரியம் எதையுமே பண்ணிக்கிறது இல்லை, பூரணமா தன் அம்மா விடத்தை ஒப்படைச்சுட்டு இருக்கிறா போல நாங்கள்லாம் உன்னிடத்துல எங்களை ஒப்படைச்சுட்டு இருக்கோம். அப்ப காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு உடனே பகவான் வெக்கப்பட்டு தலை குனிகிறான். நம்ம வந்து எப்படி ரட்சிக்கலாம்னு பார்த்து பார்த்து பண்றதை விட்டு என்னை காப்பாதேன்னு இவா கேட்கும்படியான நிலைமையில வச்சுட்டோமே, பகவான் சொல்றான் எனக்கு இந்த அவமானம் போதும், இனிமேல் என்ன காப்பாத்துறேன் அப்படின்றான். கோவிலுக்கு எதுக்குடா போறோம் அப்படின்னா சுவாமிய எமோஷனலா பிளாக்மெயில் பண்றதுக்கு. ஆண்டா சொல்றா இல்லையா, யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இந்த டெய்லி அம்மா குழந்தைக்கு என்ன பண்ணா பார்த்து பார்த்து எல்லா சமையலும் பண்ணிடுவான். இன்னைக்காவது ஒரு நாள் அகஸ்மாத்தா குழந்தை வந்து அம்மா பசிக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டுடும். அன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணுமே இருக்காது ஆத்திரை, அம்மாவுக்கு வெக்கம் பிடுங்கி தின்னும், அப்படியே தன்மேலேயே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து ஒரு கோபமா வரும். குழந்தை கேட்கும்படியா பண்ணிட்டோம், அதுக்கு பசிக்கிற சமயத்தை கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கோமேன்னு கோச்சுக்கிறா இல்லையா. அந்த மாதிரி தன்னைத்தானே நொந்துக்கிற மாதிரி பகவான் தன்னைத்தானே நொந்துக்கிறதுக்காகத்தான் கோவிலுக்கு போகிறதே. போப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவம். கோவிலில் போய் கை கூப்பிடும் அப்படின்னா சுவாமிச்சா என்ன தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்துட்டாளே, நாம் போய் இவாளுக்கு பண்ண வேண்டி இருக்க இவா என்ன தெரிந்து வந்துட்டாளேன்னு என்னெல்லாம் பண்ணலாம் 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 ஏற்கனவே நிறைய யோசிக்கிறாராம். கோவிலுக்கெல்லாம் போய் அவரை பார்க்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம், கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா பகவான் விழுந்து 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 காரியங்களை பண்ணுறான் அப்படின்னு பெரியவா சொல்கிறான். அதாவது நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்படாமல் பக்தி பண்ணிட்டு இருந்தால் போதும், வாழ்க்கை தானாக நடக்கும். அதுக்காக கடமையை பண்ண வேண்டாம் அர்த்தம் இல்லை, கடமையை பண்ணுங்க, டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நம்ம கடமை பண்ணுறது 1% தான், டென்ஷன் எடுத்துக்க 99%. இது யாருக்கு டென்ஷனா? பெருமாளுக்கா டென்ஷன். காப்பாத்திரம் தேமேன்னு இருக்கான், ரங்கநாதனை பாருங்க எவ்வளோ கேர்ஃபுல்லியா ஜாலியாக படுத்துட்டுருக்கான், ரட்சகன் தேமேன்னு படுத்துட்டு இருக்கான். ரட்சிக்கப்படுற வஸ்து குதிக்கிறது. நம்மகிட்ட ஒரு மொபைல் இருக்கு அப்படின்னா மொபைல் வந்து லோ பேட்டரி லோ பேட்டரி, நான் காப்பாற்றி காப்பாற்றுனு கிடறதா, எனக்கு ட்ரெஸ் போட்டுவிடும் அது கேட்கறதா, டாப்பாக பண்ணணும் அது கேட்கறதா, எனக்கு க்ளீனாக வச்சுக்கணும் அது கேட்கறதா. நம்மளா தொடச்சி தொடச்சி பத்திரமா வைக்கிறதையே பார்க்கணும், ஏன்னா உசுரையே வைக்கிற மாதிரி இருக்கும். ஏண்டானா நம்முடைய சொத்துன்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அப்போ நமக்கே ஒரு விஷயத்தில் அபிமானம் இருந்தால் அதை அவ்வளோ காப்பாற்றுவோம் அப்படின்னா சுவாமிக்கு எவ்வளவு தூரம் நம்ம மேலே அபிமானம் இருக்கு. அதனால அந்த பகவானிடத்துல நம்மளை ஒப்படைச்சுட்டு அவனை தியானம் பண்ணிட்டு இருந்தா போதும். அதுதான் பகவான் கீதை 12வது அத்தியாயம் பக்தியோகத்தை சொல்லும் பொழுது, மையேவ மன ஆதத்துவ மை புத்தி நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத்த ஊர்துவம் ந சம்சயக. மனசை என்கிட்ட கொடுத்து, மனசை என்னிடத்துல கொண்டு வந்து வச்சுடு. மை ஏவ மன ஆதத்துவ மை புத்தி நிவேசிய புத்தியை என்னிடத்த கொண்டு ஒப்படைச்சுடு. அப்ப நீ என்னிடத்திலேயே வாழ்வாய். மனசு எங்க இருக்கோ அதுதான். சமயத்தில் பள்ளிக்கூடத்தெல்லாம் ஸ்கூலெல்லாம் கிளாஸ் எடுக்கிற அப்படின்னா குழந்தைகள் எங்கேயாவது கவனிச்சிருந்தா கவனம் எங்க அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி மனசு எங்க இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். மையேவ மன ஆதஸ்துவ மை புத்தி நிவேசய நிவசிஷ்யசி மையேவ. நீ மனச எங்கிட்ட வச்சுட்டா போதும், நீ என்னோட வாழற. பகவானை தான் சொல்றான், நான் உன்னோட வாழல, நீ என்னோட வாழற. குழந்தைகளுக்கு எது சுகம் அப்படின்னா அப்பா அம்மாவோட இருக்க அந்த வாம்த். அவ கூட அவ அந்த கண்வத்தில் ராமனே சொல்றான், வனவாசம் வந்த உடனேயே ஜடாயுவை பார்க்கறான் பகவான். ஜடாயுவை பார்த்த உடனே லக்ஷ்மணனை பார்த்துட்டு சொல்றார், ஐயர் கண்வட்டத்தில் சௌக்கியமா இருந்தோம். ஐயர்னா அப்பா, அப்பாவோட கண்வட்டத்தில் ரொம்ப சௌக்கியமா இருந்தோம். நடுவில் ஆய்ச்சிக்கு பொறாமையால் அவளுக்கு பிடிக்கல கைகை தேவிக்கு, அதனால காட்டுக்கு அனுப்பிட்டா. எதிரா பரமசுகம்னா அப்பா அம்மா நிழல் இருக்கிறது தான் பரமசுகம். எல்லாருமே சின்ன வயசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னு கேட்டால் அப்பா அம்மா நிழல ஒதுங்கியிருந்த காலம். நம்ம நிழலாகும், நம்ம மரமாகி நிழல் கொடுக்கும்போது தான் கவலையே வருத்தமே வருது. நம்ம ஒரு நிழல இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே டென்ஷனே கிடையாது. ராமன் சொல்றான், தசரதர் கண்வட்டத்தில் சௌக்கியமா இருந்தோம், அது முடியலை கிடைக்கல. இப்ப ஜடாயு வந்து ஆச்சரியமா தசரதருக்கு சமானமா அவரோட ஃப்ரெண்டு, அதனால சம்பிரதாயத்துல பெரிய திருவுடையார்னு பேரு ஜடாயுக்கு. பெரியப்பான்னு பகவான் கொண்டாடுறான் அவரை. இப்ப பகவான் சொன்னா இவர் சிறகின் கீழ் மேல் சௌக்கியமா இருக்கலாம், அப்பாவோட அப்பா தான் போயிட்டான்னு நினைச்சோம். இப்ப அப்பாவோட ஃப்ரெண்டு இந்த பெரியப்பா கிடைச்சிருக்கா, இவர் சிறகின் கீழ் வர்த்திப்போம் அப்படின்றான். அந்த மாதிரி சுவாமியோட சிந்தனையில சுவாமியோட அந்த ஒரு அரவணைப்புக்குள்ள வாழறது அவ்வளவு சுகம். எது வந்தாலும் அது நம்மளை பாதிக்காது. பகவான் அப்படித்தானே இருக்கான். இப்ப ஒரே கொசுவா இருக்கட்டுமே, ஒரு ஒரு கோடி கொசு கூட இருக்கட்டும், ஆனா கொசு வலையை போட்டு நம்ம அதுக்குள்ள இருந்துட்டோம்னா வெளியில எத்தனை கொசு இருந்தாலும் நமக்கு டென்ஷன் கிடையாது. நிறைய இடங்கள்ல இந்த பில்டிங் கட்டுவான், இந்த பில்டிங் கட்டுறவாள் அங்கேயே படுத்துவான், என்ன பண்ணுவான்னா அழகா ஒரு கொசு வலையை கட்டிட்டு படுத்துருவான், ஒரு கொசு கூட அவளை பாதிக்காது. இந்த மாதிரி சுவாமியுடைய தியானம், சுவாமியுடைய பக்தி, சுவாமியுடைய நாமஜம் அப்படின்னா இந்த பிராரப்த கர்மத்துல ஒரு கொசுவலை மாதிரி கட்டிடும், எதுவுமே நம்மளை பாதிக்காம சௌக்கியமா வச்சுடும். அதனால பகவான் சொல்றான், மனசையும் புத்தியையும் என்கிட்ட கொடுத்துடும், அப்பொழுது நீ என்னிடத்திலேயே வாழ்வாய், சந்தேகம் இல்லை. நம்முடைய சனாதனமான தர்மத்துல பாரத தேசத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருந்தே பகவத் தியானம் பண்ணுவா. அந்த தியானத்துக்கே பகவான் ஒரு நாள் அவளை அவ எந்த மூர்த்தி இடத்துல அபிமானம் வச்சிருக்காளோ அந்த இடத்துக்கு ஐஷிண்டு போயிடலாம். நிறைய பார்க்கலாம், ஆச்சரியமா நிறைய பக்த சரித்திரங்கள்ல பார்த்தோம்னா மானசிகமா முதல்ல அந்த பெருமாளிடத்துல ஒரு அபிமானம் அவளுக்கு வந்துடும். ஒரு சுவாமிகிட்ட அபிமானம் வந்தாதானே இந்த கோவிலுக்கு போகிற ஆசையே வரும். அந்த மாதிரி நிறைய பக்த சரித்திரங்கள் அவள்லாம் என்ன பண்றா, முதல்ல மானசீகமாகவே சுவாமி அடைஞ்சுடுறா. ஆண்டாளே பார்த்தோம்னா முதல்ல மானசீகமா கண்ணனை வரிச்சுடுறா, பர்த்தாவா வரிச்சுடுறா, அதுக்கப்புறமா தான் திருப்பாவை பாடுறா. அப்படியே சுவாமி கிடைக்கலன்னு விரகத்துல தவிக்கிறா. அப்பதான் பகவான் சொப்பனத்துல கல்யாணம் பண்ணிக்கிற காட்சியை கொடுக்கறான். வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். ருக்மிணி கூட கனா காணல, ஆனா ஆண்டாள் கனா காண்றான். அவ்வளவு அழகா கல்யாணம் எப்படி நடக்கணும்னு அவ கனா காண்றாளோ அதே மாதிரியே ரங்கமன்னார் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற. இத்தனைக்கும் ஒத்த பைசா இல்லாத ஏழை பிராமணன், உண்டகட்டி பிராமணன் சொல்லுவா, கோவிலில் கொடுக்குற உண்டகட்டி நம்பி வாழ்ந்துருக்கிற ஒரு பிராமணன் பெரியாழ்வா. ஆனா அவரோட பொண்ணு என்னமோ ராஜாத்தி மாதிரி கனவு காண்றா. அப்படியே வந்து ரங்கமன்னார் சீர்சனத்தை எல்லாம் கொடுத்து அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிற. எங்கே தான் முதல்ல மானசீகமா சுவாமிய தன் பர்த்தான்னு வரிச்சுட்டாள். அப்ப முதல்ல அவன் மனசுனால அதை வரிச்சதுனால தானே இத்தனையும் நடந்தது. அந்த மாதிரி நாமும் அந்த பெருமாளுடைய கோவிலுக்கு போகணும், பகவான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு அபிமானம் வச்சுருக்கோம் அப்படின்னா தானாகவே நமக்கு பல விஷயங்கள் ஜோரா வந்துடும் அப்படின்னு பெரியவா சொல்றாங்க. அழகா வட தேசத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒருத்தர் இருந்தா, உண்மையா நடந்த சரித்திரம் இது கலியுகத்துல. அவர் பக்கத்துல இருக்க ஒரு டெய்லி ஒரு விஷ்ணு கோவில் உண்டு, அதுக்கு டெய்லி போயிட்டு வருவார். அந்த விஷ்ணு இடத்துல அவருக்கு நல்ல அபிமானம். விஷ்ணு இடத்துல யார் அபிமானம் வைக்கிறாளோ அவ எந்த ஜாத்தியா இருந்தாலும் அவ வைஷ்ணவ. நன்னா ஞாபகம், வைஷ்ணவத்துவம் அப்படின்றது ஐயங்கார்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. வைஷ்ணவத்துவம்ன்றது விஷ்ணு பக்தி, அப்பேற்பட்ட விஷ்ணு பக்தி. பாண்டரங்க பக்தர்கள் மகாராஷ்டிரன் சார் எல்லாருமே விஷ்ணு வைஷ்ணவர்கள் தான். பூரி ஜெகநாதனை யார் கொண்டாடுறாளோ அவ வைஷ்ணவா தான். துவாரகாதீசன் அனுபவிக்கக்கூடியவா அவ வைஷ்ணவா தான். வைஷ்ணவத்வம் அப்படின்றது அந்த விஷ்ணுவிடத்துல வைக்கக்கூடிய சித்தத்தினால, விஷ்ணு சித்தர்னு சொல்றோம் இல்லையா, பெரியார் சித்தத்துல பகவானிடத்துல அபிமானம் இருக்கிறவா யாரா இருந்தாலும் அவர்கள் பகவானை அனுபவிக்கலாம். இவர் அவ்வளவு அழகா அந்த விஷ்ணு பக்தி பண்ணிட்டு இருக்க, அந்த கோவில பூஜை பண்ணக்கூடியவர் ரொம்ப சத்தையுடையவர், அத்தியாசிரியமா பகவத் தியானம் பண்ணுவார். இவர் வரும்பொழுதெல்லாம் அவருக்கு அழகாவார், நிறைய பக்த சரித்திரங்கள்லாம் சொல்றார். இப்படி சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் பத்ரி நாராயணனுடைய வைபவத்தை சொல்றார். பத்ரி நாராயணன் ரொம்ப விசேஷமான பெருமாள், ரிஷியாகவே தபசு பண்றார். ஒவ்வொரு பகவானுடைய ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு விதமான சரித்திரங்கள் உண்டு. அதுல பத்ரி நாராயணன் எதுக்கு அப்படின்னா, தபசனுடைய பெருமையை காட்டுறதுக்காக. பத்ரிய தபோ பூமி தான், அத்தனை குளிர தானாவே தபசு வந்துடும் வச்சுக்கோங்களை, கைகால் ஒடுங்கி ஒரு இடத்துல ஜம்முன்னு உட்காந்துடும். தபோ பூமி பத்ரிகாசிரமம், நர நாராயண ரிஷியா சுவாமி தபஸ். நரன்றது ஜீவாத்மா, நாராயண்ன்றது பரமாத்மா, ரெண்டு பேரும் மாதி 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 தபசு பண்றா. இந்த நரநாராயண ரிஷி தான் ஆச்சரியமா அர்ஜுனனும் கிருஷ்ணனுமா திரும்ப வரா. அவ சகஸ்ர கவசன் அப்படின்ற ஒரு ராட்சசனை வதம் பண்றதுக்கு தான் தபசு பண்றா. நர ரிஷியும் நாராயண ரிஷியும், உனக்கு 1000 கவசம் உண்டது, 1000 கவசத்தையும் உடச்செறிஞ்சா தான் அவனை வதம் பண்ண முடியும். அப்ப சும்மா அவனை வதம் பண்ணிட முடியாது. 1 வருஷம் தபசு பண்ணா அப்புறம் அவனோட சண்டை போடும், ஒரு கவசத்தை பிக்கணும், திருப்பி அடுத்த கவசத்தை பிக்கணும்னா அடுத்த வருஷம் தபசு பண்ணும். ஆனா கேப் விட்டுனா திருப்பி அந்த கவசம் வளர்ந்துடும். இப்ப என்ன பண்ணுவா, நரனும் ராணனும் தபசு பண்ணுவா, ஒருத்தர் தபசு பண்ணி சண்டை போட்டு ஒரு கவசத்தை பிரிப்பா, உடனே இன்னொருத்தர் தபசு பண்ணி முடிப்பார், இவர் தபசு பண்ண போவார். இப்படி 999 கவசங்கள் அறுத்துடுறா. 1000வது கவசம் அறுக்கிறதுக்குள்ள துவாரபுரம் வந்துடுறது. அந்த ஒரு கவசத்தோட பிறந்தவன் தான் கர்ணன். அதுக்காகத்தான் நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணனாகவும் வந்து நரநாராயண ரிஷி சேர்ந்து கர்ணனை வதம் பண்றா அப்படின்னு மகாபாரத சரித்திரம். தபசனுடைய பலத்தை காட்டுறதுக்காகத்தான் நாராயண ரிஷியாகவே சுவாமி அவதாரம் பண்றார். தபசு ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்த பிராதானியமா காட்டுவார். பிராம அவதாரம் தனி மனித ஒழுக்கம், ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு தர்மத்தை, மனுஷ தர்மத்தை நிலநிறுத்தி காட்டுறதுக்காக ராம அவதாரம். பிராமணன் நினைச்சா சத்திரியனை கூட இல்லாமல் பண்ண முடியும் நிரூபணம் பண்றதுக்காக பரசுராம அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு விசேஷம். நரசிம்ம அவதாரம் தன்னுடைய பக்தர்கள் மேல சுவாமி எவ்வளவு அன்பு வைக்கிறான்னு காட்டுறதுக்காகவே. நம்ம சாதாரண நமக்கு ரொம்ப பிடிச்சவாளை யாராவது கஷ்டப்படுத்துறா அப்படின்னா அவளை வெட்டி போடலாம், கிழிச்சு போடணும் அப்படின்னு, அதை தான் நரசிம்மர் பண்ணார். சாதாரணமாக அந்த குழந்தைகள்ல குசு கடிச்சிருக்கணும், அம்மாவுக்கு அப்படியே பத்தின் ஒரு கோபம், பாழா போன குசு கடிச்சுடுது என் குழந்தைய, செவசெவா வீங்கிடுத்துவா, என்ன இவ்வளவு பிடிச்சு வீங்கிருக்காது, இத்தினோண்டு வீங்கிருக்கும். ஆனா அம்மாவுக்கு தன் குழந்தைய கடிச்ச கொசு மேல அவ்வளவு ஒரு கோபம். அது போல தன்னிடத்திலே ஒதுங்கின பக்தனிடத்திலே சுவாமிக்கு அவ்வளவு பிரியம். சரியா பிரேமையினுடைய எல்லை என்னன்னா அதான் நரசிம்மர் ரூபம். தன் பக்தனை கஷ்டப்படுத்தினா கிழிச்சு போடுற அளவுக்கு ஒரு பிரேமையா சுவாமிக்கு, பக்த வாத்சல்யம் நரசிம்ம சுவாமி. கிருஷ்ணாவதாரம் பகவான் ஆசிட்டிஸ், பகவான் என்னெல்லாம் எப்படின்னா, யார் யார்கிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னா, கெட்டவங்கிட்ட எப்படி இருப்பார், ஏமாத்திரவாகிட்ட எப்படி இருப்பார், முட்டாள்கிட்ட எப்படி இருப்பான், புத்திசாலிகிட்ட எப்படி இருப்பான்னா, அதான் கிருஷ்ணாவதாரம். பகவான் ஆசிட்டிஸ் யார் யார்கிட்ட எப்படி இருப்பார் அப்படின்னா, அவளுக்கு தகுந்த மாதிரி இஷ்டத்துக்கு இருப்பார். யார் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது, கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை, சொல்றதை பண்ண மாட்டார், பண்றத சொல்ல மாட்டார். அதெல்லாம் தான் கிருஷ்ணாவதார். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பகவான் அப்படின்னா அதான் கிருஷ்ணாவதார். நான் அப்படிதான் பண்ணுவேன், போய் சொல்றது என் சுபாவம், நான் திருடுவேன், ஆனால் திருடாதேன்னு சொல்லுவேன். சாதாரணமாக நம்ம பண்ணுறதை தான் ஃபாலோ பண்ணாங்க, அடுத்தவளை சொல்லணும், அட்வைஸ் மட்டும் ஊருக்கா அப்படின்னு. கிருஷ்ணாவதாரம் அப்படி தான், அட்வைஸ் தனி, அவர் லீலை தனி, ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இருக்காது. போய் சொல்லாதே, சத்தியம் வத தர்மம் சர சொன்னதே அவர் தான் வேதத்தில். ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கர்மாக்கள் தான் கிருஷ்ணனுடையது. இப்படி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷம். நாராயணன் தபசனுடைய பலத்தை காட்டுறதுக்காக உலகத்திலே பார்த்தோம்னா, இந்த தவம் பண்றது, அந்த தவத்துக்காக உடம்பை வருத்திக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் சனாதனமான ஹிந்து தர்மத்தை தான் உண்டு. வேற எந்த மதத்திலையும் பெருசா ஒரு தபோதனர்கள் காண கிடைக்காது. அப்படியே பார்த்தாலும் ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடைப்பார். ஆனால் பாரத தேசத்துல பார்த்தோம்னா அவ்வளவு தபோதனர்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை பக்கம் போனா நிறைய பேரை பார்க்கலாம். ரிஷிகேஷ், ஹரித்வார், அவ்வாடு இருப்பா, இப்படிதான் இருப்பாங்க. இந்த கும்பமேளாக்கெல்லாம் இந்த அகோரிகள் வருவா, அவள்லாம் எங்க இருக்கானே தெரியாது. கும்பமேளா மட்டுமே கரெக்டா வந்துருவான், எங்க இருக்க, எந்த இடத்துல சாப்பிட்றா ஒன்றும் தெரியாது, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கா. நிறைய தபஸ்விகள், நிறைய பேர் பார்க்கலாம். இந்த ஜெயின மதத்தினுடைய சன்னியாசிகள், தபோ பூமி அப்படின்னாலே பாரத பூமி தான். இந்த நாராயண ரிஷியுடைய தபசு, அதுவும் பத்ரிகாசிரமம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரதேசம். 6 மாசம் கோவில் திறந்திருக்கும், 6 மாசம் கோவில் மூடியிருக்கும். அழகாக அக்ஷய திருதியைக்கு தரப்பா தீபாவளி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் மூடிடுவா, அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த அக்ஷய திருதி 6 மாசத்துக்கு பெருமாள் லீவ் விட்டுடுவார். ஆச்சரியமா அங்கே போகிறது, அவ்வளோ விசேஷம். அந்த பெருமாளை தபஸ் பண்ணி பார்க்கற அத்தனை சிரேஷ்டம். ஆதிசங்கர பகவத் பாதர், ராமானுஜர், ஆச்சரியமா வேதவியாசர், மத்வாச்சாரியார், சுவாமி ராகவேந்திரா, இந்த மாதிரி எத்தனையோ பெரியவாள்லாம் பிரத்யக்ஷத்துல பத்ரிகாசிரமத்தில் போய் தபஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கும் அந்த பத்ரிகாசிரமத்தில் பூஜை பண்ணுறவாள்லாம் பார்த்தா சங்கர சம்பிரதாயத்துக்காராக தான், 108 வயசு விட்டு தான் இருந்தால் கூட சங்கர சம்பிரதாயத்தில் ராவல் அவாதான் உட்காந்துட்டு எல்லா பூஜையும் பண்ணுவா. அத்தனை சிரேஷ்டம் பத்ரி நாராயணன், அவ்வளவு விசேஷம், நிறைய இளந்த மரம் உண்டு, அதனால தான் பத்ரிகாசிரமம் அப்படின்னே பேர். அந்த பத்ரி நாராயண ரிஷி பகவானுடைய தபோபலம், அவருடைய லோகக்ஷேமார்த்தமான தபஸ், அதையெல்லாம் இந்த பூஜை பண்ணுற அர்ச்சகர் சொல்ல 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 இவர் கேட்டுட்டே இருந்தார். இவருக்கு ஒரு ஆசை வந்துடுத்து, பத்ரிகாசிரமம் போகணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து. கையில் பெரிய பணமெல்லாம் கிடையாது, ஏதோ கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கார். அவர் பாட்டு இப்படி பைத்தியமாக இருக்கு, அதாவது ஃபால்த்து ஃபால்த்து அப்படின்னு கூப்பிட்டு இருக்க, பேக்கார் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி ஃபால்த்து, அவ்வளோதான் அவர் ஒரு ரெண்டு கேட்ட மாதிரி அராத்து அப்படின்வா, அந்த மாதிரி இருக்கார். அவர் பாட்டுக்கு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார். அவருக்கு ரொம்ப ஆசை பத்ரிகாசிரமம் போய் நாராயணனை சேவிக்கணும்னு ஆசை. அதனால் என்ன பண்ணுறவர், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துன்னு வர, கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவல் வரைக்கும் போய்ட்டு அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமம் யாத்திரை போகலாம் அப்படின்னு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்கிறார், குடும்பத்தில் எல்லாம் கஷ்டம் வருது, அது பணம் செலவாகிறது. ஆனாலும் கவலைப்படாமல் நிச்சயமாக நான் ஒரு நாள் பத்ரிகாசிரமம் போவேன், பத்ரி நாராயணனை பார்ப்பேன், இந்த அபிமானம். அதனால் டெய்லி போவா, எனக்கு பத்ரி நாராயணனை பற்றி சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும், இப்படியே கேட்க கேட்க நான் பட்டர் சொல்லிகிட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுறார், மானசீகமாகவே பத்ரி நாராயணோட பேச ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு என்றைக்காக குளிர்த்துனா, நாராயணா எனக்கே இவ்வளோ குளிர்றதே, உனக்கு அங்கே குளிராதா, நீ தபசு பண்ணுறதுனால உனக்கு தெரியல போல இருக்கு, இப்படி தானாகவே நாராயணிடத்தில் பேச ஆரம்பிச்சுட்டார். இப்போ கோவிலுக்கெலாம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, சுவாமியோட பேசுறதுக்கு, சுவாமியோட விளையாடுறதுக்கு. நீ எப்படி இருக்க, சௌக்கியமா, ஒரு ஃப்ரெண்டையோ ஒரு ரிலேட்டிவோ பார்த்தா பேசணும் இல்லையா, சுவாமி தள்ளியே வச்சுடாதீங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு உரிமையுடைய ஒருவர் சுவாமினா முதல்ல பயமே இருக்கப்படாது. காட் ஃபியரிங்கிற வார்த்தையே தப்பு, எல்லாரும் ஜாதகத்தில் திரும்பி திரும்பி காட் ஃபியரிங் காட் ஃபியரிங் காட் காட் ஃபியரிங் நம்பவே படாத வாழ, தப்பு பண்ணுறவா தான் பயப்படுவான், காட் லவ்விங் தான் நியாயம், தப்பு பண்ணுறவா தான் பயப்படுவோம், சுவாமி தண்டிச்சிருவாரோ, ஏமா நன்னா பாருங்கோ, ரொம்ப ஏமாத்திரம் தான் கோவிலுக்கு விழுந்துருச்சு ஓடிட்டு இருப்பான். நிறைய பேர் இந்த கம்யூனிஸ்ட்காரன்லாம் பார்க்கணும், இந்த தமிழ்நாட்டிலலாம் பார்க்கலாம், அவன் கோவிலுக்கு போக மாட்டான், கொண்டாட்டி அனுப்பிச்சு விட்டுருவான், தப்பு பண்ணுறதுனால தான் பயந்து பயந்து போகிறான். காட் லவ்விங் காட் ஃபியரிங்கிறது பிரயோஜனமே இல்லை. கம்சன்லாம் பயந்து, ஆனால் பகவான் அனுபவிக்க முடியல, பகவானை அனுபவிக்கணும். கோவிலுக்கெல்லாம் போகிறது இந்த சுவாமி அப்படியே ரசித்து அனுபவிக்கிறதுக்காக. இவர் அப்படியே மனசுக்குள்ள அந்த பத்ரி நாராயணுடைய ரூபத்தை தியானம் பண்ணிட்டு அவரிடத்துல அப்படி விளையாட்டு போல அப்படி பேசுகிறார். நிறைய பேர் அப்படி உண்டு, பகவானத்தை அப்படி பேசிட்டு இருப்பான். பகவானுக்கு அது கேட்குமானா, உள்ளுக்குள்ளேயே அந்தரியாமியாக இருக்கிறதுனால நன்னா அவருக்கு கேட்கும். அதனால தானே கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்றான். முதல்ல துவாரகாதீசான்றா, அதுக்கப்புறம் ஹிருதய கமலவாசான்றா. ஹிருதய கமலவாசம்னா சுவாமிக்கு கேட்டுவிடுதான், அவர் எங்கேயோ துவாரகையில் இருக்கா, இவன் எங்கேயோ அஸ்தினாபுரத்தில் இருக்கா, துவாரகாதீசானும் போது தூரமாக இருக்கான், ஹிருதய கமலவாசானா உள்ளுக்குள்ளதோ கேட்கணுன்னுட்டா. அப்போ தான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னுட்டான். க்ஷண நேரத்தை பகவானுக்கு கேட்டுடுத்து ஓடி வந்துட்டான் இல்லையா. இவர் அழகாக அந்த மாதிரி பத்ரி நாராயண ஸ்மரணை அப்படி நினச்சுட்டே இருக்கார். ஒவ்வொரு நாளும் நாராயணன்கிட்ட பேசுகிறார். காத்தால எழுந்தவனே இவர் என்ன சாப்பிடும்போது, நாராயணா நீயும் சாப்பிடுது நன்னா இருக்கும் அப்படின்னு. இவர் டீ குடித்தாலும் நாராயணனுக்கு டீ கொடுப்பார். பாவம் பகவானிடத்துல அந்த பக்தி பாவம் தான். அழகாக ஜோரம் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, வருஷம் ஓடிட்டு இருக்கு, ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக என்னை பத்ரி நாராயணன் அழிச்சுட்டு போவான், நான் பத்ரிகாசிரமம் போய் பார்ப்பேன், என்னைக்கு எப்படிலாம் தெரியாது, அது பகவான் டிசைட் பண்ணட்டும். இப்போ நம்ம ஆசைப்படலாம், ஆனால் சுவாமி டிசைட் பண்ணிட்டாலும் டக்குன்னு அழிச்சுட்டு போயிடுவேன். அவர் எப்படி அழிச்சுட்டு போவார்ன்றது அவருடைய சங்கல்பம். இப்போ நேற்றையும் நாங்கள் மேல்கோட்டை போகணும், போகும்பொழுது மத்தூர் வரதராசன்லாம் பார்ப்போம் நினைக்கவே இல்லை, ஆனால் பகவான் கிருபை பண்ணிட்டோம் அழகாக ஏகாந்தமாக, பெரிய ஒரு கூட்டம்லாம் இல்லாமல். அதே மாதிரி நேற்று மேல்கோட்டையிலையும் நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லை, ஒருவேளை சீக்கிரம் போயிருந்தால் கூட கூட்டமாக இருந்திருக்குமோன்னு. நாங்கள் போகும்போது ஏகாந்தமாக ராமானுஜர் பட்டரே எங்களை கேட்டுட்டு கதவை சாத்தலாமா, நேரமாக எடுத்து நாங்கள் ஓகேன்னு பிறகு கதவையே சாத்தினார். அந்த மாதிரி பாக்கியம்னா சுவாமி கிருப பண்ணி அழிச்சுட்டு போகும் பொழுது தானாகவே எல்லாமே சம்திங் ஸ்பெஷல் விவிஐபி தர்சனம் அப்படின்னு அப்ப தானாகவே நடத்துவேன். இந்த திருப்பதி போனா வச்சுக்கோங்க எல்லாரும் அவ்வளவு பிளான் பண்ணுவோம் சுவாமியை பாக்குறதுக்கு. அங்க போனா ஓரத்தை நிக்கணும், அங்க போனா எல்லாருக்கும் ஒரே தியாக மனப்பாங்க, யார வேணா முன்னாடி போங்க முன்னாடி போங்கன்னு. ஏண்டான்னா அப்ப நிறைய நேரம் சுவாமியை பாக்கலாமே அப்படி பெரிய பிளான் பண்ணுவோம். ஆனா அங்க அதுக்காக பகவான் ஜெரகண்டி சொல்றவளை நிக்க வச்சு தள்ளிண்டே இருப்பான். நம்ம அவளை பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம், ஒரு சிரிப்பு சிரிப்போம். என்ன ஆசிரியர் கடைசி வரைக்கும் திருப்பதி பெருமாளை பெருமாளே கொண்டோம். கொஞ்ச நேரம் நிம்மதியா நான் பார்க்கணும், நீ கிருபா பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்பான்னு பார்த்து யாரா வீதியை முன்னாடி வருவா, அவளுக்காக நம்ம கூட்டத்தக்க சுவாமி முன்னாடி நிக்க வச்சிருவான். 10 நிமிஷம் 20 நிமிஷம் சாதாரணமா பார்த்துடலாம். நம்ம பிளான் பண்ணா வம்பு, அவர்கிட்ட பிளான் ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பார்த்து நடத்துவா. எதான கோவிலுக்கு போகணும் அப்படின்னா எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீ அழிச்சுட்டு போப்பா, நீ பண்ணி கொடுப்பா அப்படின்னுட்டோம்னா எல்லாம் அப்ப பகவானுடைய பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுறது. பகவானே யார் தன்னிடத்துல பொறுப்பு கொடுப்பா அப்படின்னு கடந்து அலையிற, யாரா பொறுப்பு கொடுத்தா தேவையில்லையே, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. யாரா ரொம்ப செலக்டிவா, யாரோ சில பேர் திரௌபதி புத்தரை குந்தி அப்படிங்கிற வேற சில பேர் தான் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கறது இல்லையா. அதனால அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடும். இவர் என்ன பண்றார், என் பத்ரி நாராயணன் நிச்சயமா என்னை அழிச்சுண்டு போவான் அப்படின்னு சொல்லி தீர்மானமா நம்புறார். இந்த ஃபால்ட் காலங்கள் ஓடுறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எல்லாம் பணம் சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, எல்லாம் ஆயாச்சு. அவருக்கும் ஒரு 65-70 வயசு ஆயிடுது. 70 வயசுக்கு மேலாம் பத்ரி யோசிக்கிறதே பெரிய தப்பு அவ்வளவுதான். அப்ப அவர் பார்த்தாரு கடமைகள்லாம் முடிஞ்சு கொடுத்து வேண்டிய பணம், அதுக்குள்ள வருஷம் வருஷம் விலவாசி வேலை ஏறுமே எப்படியோ சேர்த்து விட்டா. அப்ப அழகா அந்த பட்டர் கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் பத்ரி நாராயண சேவிக்க கிளம்புறேன். பட்டர் சொல்றார், இந்த வயசுலயா எப்படிப்பா போவே, சரீரத்துல பலம் இல்லையே, அதெல்லாம் நாராயணன் பாடு, எனக்கு ஒன்றும் தெரியாது. இவருக்கு பெருசா எப்ப கோவில் திறப்பா எப்ப மூடுவா ஒன்றும் தெரியாது. இவர் பாட்டுக்கு போயாச்சு கிளம்பியாச்சு. ஒரே சந்தோஷம், நான் பத்ரி நாராயண பார்க்க போறேன், நான் பத்ரி நாராயண பார்க்க போறேன், நாராயணன் என்னை கொண்டு போறான் அப்படின்னு. இந்த வயசான காலத்தை அழகா பஸ்ஸை பிடிச்சு ட்ரெயினை பிடிச்சு எல்லாம் போய் அழகா அந்த இமயமலையிலையும் ஏறி நாராயண நாமத்தை சொல்லிட்டு அழகா ஒரு வழியா பத்ரிக்கு வந்து சேர்ந்துட்டார். அவருக்கு அப்படியே சந்தோஷம், ஆஹா பத்ரி நாராயண ஐஷன் வந்துட்டான், கண்கள் அப்படியே ஆனந்த பாஷ்பம், என் நாராயணன் நான் பார்க்க போறேன், இது வரைக்கும் வந்ததே கிடையாது. கேட்டு கேட்டு தியானம் பண்ணி தியானம் பண்ணி ராத்திரி எல்லாம் கூட மானசீகமாவே அவர் பத்ரிக்கு போயிட்டு வந்துருந்திருக்கார். அந்த அளவுக்கு மனசுல ஃபுல்லா இந்த பத்ரி ஸ்மரணம் ஸ்மரணைவ சுகம் அப்படின்னு அந்த மாதிரி வந்துட்டா. அழகா ஜோரா பார்த்தா வாச நிறைய பக்த ஜனங்கள் இருக்கா, எல்லாம் நாராயண நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கா. அழகா அவர் வந்துட்டார் பார்த்துட்டு இருக்கார். இவர் வந்தார் வாசல்ல நிக்கிறார் ஜோரா. அப்பான்னு பார்த்து வாசல் எல்லாரும் நின்றுருக்கா, நல்லா கூட்டம் கோலாகலமா இருக்கு. உடனே அழகா ஆஹா பத்ரி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கைகூப்பி நமஸ்காரம் பண்ணி எழுந்துக்கிறார். கதவை அடைக்கிறார். இவருக்கு தூக்கி வாரி போடுறது உடனே இந்த ராவல் பூஜை பண்ணிட்டு போய் கெஞ்சுறார், நான் பல வருஷம் தபசு பண்ணி படாத பாடுபட்டு பைசா எல்லாம் சேர்த்து எப்படியோ இன்னைக்குதான் முதல் தடவையா நான் வந்திருக்கேன், ஒரு 2-2.5 நிமிஷம் அந்த கதவை தரங்கோ, நான் சுவாமியை சேவிச்சுடுறேன், எனக்காக திறக்கிறதுனால ஒன்றும் கஷ்டம் கிடையாதுன்னு. உடனே அவர் சிரிக்கிறாப்பா, அப்படிதான் திறக்க முடியாது, நீ என்ன முட்டாளாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ நடக்காது அப்படின்றார். அப்பா அவர் சொல்கிறார், தயவு செஞ்சு எனக்கு கிருபை பண்ணுங்கோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இந்த நாராயணை பார்க்கறதுக்கு முடியாத வயசு, போயிட்டு திருப்பி நாளைக்கு வராமாரி நிலைமை நானும் இல்லை, சரீரமும் அப்படி இல்லை, அதனால எனக்கு எப்படியாவது கிருபை பண்ணுங்கோ கிருபை பண்ணுங்கோன்னு கதறார். அவர் நினச்சிருந்துருக்கார் டெய்லி ராத்திரி கதவை சாத்திரி அடுத்த நாள் தரப்பாள் அந்த மாதிரி நினச்சிருந்துருக்கார். இதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் அக்ஷய திருப்திக்கு தான் கதவை திறக்க போகிறார். இவருக்கு அது தெரியாது, இவர் ரொம்ப இன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்து விட்றேன், நாளைக்கு நிதானமாக பார்த்துக்கிறேன், இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எப்படியாவது கிருபை பண்ணுங்கோ கிருபை பண்ணுங்கோன்னு எல்லாம் கத்தினார் செஞ்சினார். எல்லாரும் இவரை பார்த்து பைத்திய மாதிரி சிரிச்சா, அவள் பாட்டுக்கு சத்தம் போட்டா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு விட்டா கதவை பூட்டி ஆச்சு. ஐயோ நான் நாராயணன் நான் பார்க்க முடியாதான்னு மூர்த்தியாகி விழுந்துட்டார் இவர். அதுக்குள்ளே இவள் அந்த மூர்த்தி எடுத்துகிட்டு கிளம்பிடுவான், பத்ரியிலேருந்து நாராயண மூர்த்தியை உற்சவ மூர்த்தி எடுத்துன்னு அப்படி கிளம்பிடுவான். அழகா அவள் பாட்டு கிளம்பி கீழே போய் ஆச்சு. இவர் விழுந்தாச்சு, நல்ல பனி, சாயங்காலம் அலாரம் சொல்லி நல்ல பனி வேற ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அப்போ யாரோ ஒரு எழுப்புற பார்த்தா ஒரு மாட்டுக்கார பையன் ஒரு கருப்பு கம்பளி எல்லாம் போச்சுருக்கா, இன்றைக்கி அங்கே காலா கம்பளி வாழலாம் நிறைய பேர் உண்டு. அவள்லாம் அங்கேயே இருப்பாள், பத்ரி நாராயண கோவில் மூடினா கூட அங்கேயே இருப்பாள். நிறைய பேர் என்ன பண்ணுவாள், அங்கே மளிகை கடையெல்லாம் வச்சுருப்பாள். அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, அந்த 6 மாதம் பத்ரி மூடிருப்பாள் இல்லையா, அப்போ அந்த மளிகை கடையில் என்ன சாமானோட அப்படியே வச்சுட்டு அந்த காலா கம்பளி வாழான்னு அந்த யோகிகள் சித்தர்கள்லாம் இருப்பாவா அங்கே தபஸ் பண்ணுறவா, அவகிட்ட கடையை விட்டு நீங்கள் நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க, நீங்கள் என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கணும், அவளுக்கு வேண்டியதை வச்சுட்டு கடையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுவா. திருப்பி 6 மாதம் கழிச்சுதான் அவள் போவா. அப்படியே தான் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு காலா கம்பளிவாளா ஒரு சின்ன பையன் வந்து நிற்கிறான். ஏ பாப்பு எழுந்துரு 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 எழுப்புறான். ஒரு கண்ணை முடிச்சு பார்க்குறார், கோவில் கதவெல்லாம் அடைச்சிருக்கு, சந்தியா காலம் ஆகிடுத்து, ஓன்னு அழறார். அப்போ இவர் கேட்குறார் இந்த பையன்கிட்ட, அப்பா திருப்பி எப்படாப்பா கதவை திறப்பா அப்படின்னா, அது நாளைக்கு தான் திறந்துடுவா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இப்படியே இருந்தால் பணியில் ஒன்றும் முடியாது, ஒன்று பண்ணலாம் வாங்கும், எனக்கும் போர் அடிக்கிறது, நான் அந்த ஒரு குகை இருக்கு அங்கே போய் உக்காந்துக்கலாம் வாங்கும்னு சொல்லி இவருக்கு நடக்க முடியல, நாராயணனை பார்க்க முடியலன்னு துக்கம் வேற இருக்கு. இவ்வளோ தூரம் வந்துவிட்டு பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு பரிதவிப்பு. கையை பிடிச்ச ஆயிடுச்சு போகிறான். அவர் கோவில் வாசலை பார்த்து பார்த்து சேவிக்கிறார், நாராயணா கிருப பண்ணு, நாராயணா கிருப பண்ணு, நான் குழந்தை எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்துறேன் அப்படின்னு அடுங்கிறார். அப்போ அந்த பையன் சொல்ல, ஒன்றும் பயப்படாதீங்க, நல்ல தரிசனம் கிடைக்கும், நீ சமாதானமாக வாங்கும் அப்படின்னு அழகாக அவரை அழிச்சுட்டு போகிறான். அப்போ அவளும் அந்த ராவல்லாம் சொல்லிட்டு போகிறான். 6 மாதம் கழிச்சு தான் கோவில் தரப்போன்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். இவருக்கு அதுவே துக்கம், 6 மாதம் வரைக்கும் நான் எப்படி காத்துட்டு இருப்பேன், எப்படி என்னால் தரிசனம் பண்ண, அது வேறு அவருக்கு துக்கம் ஜாஸ்தி, அது வரைக்கும் நான் உசிரோடு இருப்பேனான்னு தெரியாது, வயசாகிடுது வேறையே அப்படின்னு கதறான். இந்த குழந்தை அழிச்சுட்டு போனால் அவருக்கு பாலெல்லாம் கொடுத்தான், ஏதோ ரோட்டி சப்ஜி எல்லாம் கொடுத்தான். பாப்பா அழாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னா அப்படியே ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்தா அந்த குழந்தை சமாதானப்படுத்தினான். அப்போ அவன் சொன்னால், எனக்கு ரொம்ப போர் அடிக்கிறது, எனக்கும் காத்தால வரைக்கும் ஒன்றும் வேலை கிடையாது, ரெண்டு பேரும் உட்காந்துட்டு தாயக்கிட்ட விளையாடலாமா, சொக்கட்டான் விளையாடலாமா அப்படின்னு, சரி விளையாடலாம். அவர் பார்த்தா சரி இந்த குழந்தை இவ்வளோ நமக்கு ஒத்தாசை பண்ணுறான், அவனுக்கு போர் அடிக்கிறது, சரி கொஞ்ச நேரம் விளையாடுவோன்னு விளையாடுறான். விளையாடிட்டே இருக்க அதுக்குள்ளே பொழுது விடியறது, பொழுது விடிஞ்சோன்னு அவன் சொன்னான், சரி சரி எனக்கு டைமாக எடுத்து எனக்கு ஆடு மாடெல்லாம் மேய்க்க போகணும், நான் கிளம்புறேன், இவ்வளோ நேரத்தில் கோவில் திறந்துதான், நீங்கள் போய் அழகாக சேவிக்கலாம், என்னை மறந்துடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனால், அவர் சொன்னால் மறக்கவே மாட்டேன்ப்பா, எனக்கு அழகாக கம்பெனி கொடுத்துக்க, அவர் ராத்திரி முழுக்க ரொம்ப சௌகரியமாக இருந்து ஒன்றால் மட்டும்தான் நிம்மதியாச்சு, கொஞ்சம் சமாதானம் ஆச்சு எனக்கு, பரவாயில்லையே அடுத்த நாள் வந்துவிட்டா பரம சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, அவன் பாட்டுக்கு போயாச்சு. அதுக்குள்ளே அந்த பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்தால் எல்லாரும் ஜெய் போலோ பத்ரி நாராயண மூர்த்திக்கு ஜெய் அப்படின்றா, அழகாக கோவில் கதவெல்லாம் திறக்கிறார். உடனே ஒரு குடுகுடுன்னு ஓடி வந்தார். அந்த ராவலை பார்த்து கை கூப்பிண்டா, ரொம்ப சந்தோஷம், 6 மாதம் கழிச்சு தான் கோவிலை தரப்பேன்னு சொன்னேன், ஆனால் எனக்காக அடுத்த நாளே கோவிலை திறந்து விட்டாலே உங்களுடைய காருண்யம் ரொம்ப வசதி அப்படின்னு அழுதவுடனே இப்போ ராவலுக்கு சூக்கி வாரி போடுறது, பக்கத்து இருக்கிறவெல்லாம் குச்சு குச்சுன்னு பேசிக்கிறார். என்ன பேசுகிறான்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே மூர்ச்சியாகி விழுந்தார் அந்த மனுஷன், இன்னுமா உசுரோட இருக்கா, அவளுக்கெல்லாம் இல்லை 6 மாதம் ஆயிருக்கு, ஆனால் இவருக்கு 6 மாதம் போனது தெரியல, அழகா ஒரு ராத்திரி என்னமோ சொக்கட்டான் விளையாடிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. 6 மாதம் ஆயிருக்கு. அப்ப ராவல் அவள்லாம் கேட்கிறான், இந்த 6 மாதம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப வருஷம், 6 மாதம் எங்க நான் இருந்தேன், நேற்று நீங்க கூட்டிட்டு போனேன், இன்னைக்கு வந்திருக்கேன், ஒரு ராத்திரி நான் தங்கிட்டு இருந்தேன், அவள்லாம் பார்த்தா இவர் பைத்தியமா நம்ம பைத்தியமா, 6 மாதம் ஆயிடுது இல்லையான்னு, 6 மாசம் ஆயிடுச்சு எல்லாரும் சொல்றான், நீங்க எப்படி இருந்த இந்த குளிர்ல, நாங்கள்லாம் பழக்கப்பட்டுனா எங்களாலேயே இருக்க முடியல, நீங்களும் வயசானவர், நாங்கள் உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்தோம், நீங்கள் மூர்ச்சி ஆகிட்டு சரி அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு வந்துவிட்டோம், எங்களுக்கும் நாராயணம் அடிச்சுன்னு போக வேண்டிய நேரம் ஆகிடுச்சுன்னு. இப்போ 6 மாதம் நீங்கள் எங்கே அவர் சொன்னால், நான் 6 மாதம் இல்லை ஒரு ராத்திரி தானேன்னு சார். சரி யாரோட இருந்தேன்னா, ஒரு பையன் வந்தான், நான் அழிச்சுட்டு போனான், அங்கே ஒரு குகை இருந்தது, குகைக்குள்ளே அழிச்சுட்டு போனான், அவனே பால் கொடுத்தான், ரோட்டி கொடுத்தான், சப்ஜி கொடுத்தான், போர் அடிக்கிறது வாங்கும், சொக்கட்டான் விளையாடலான்னா நானும் அவனும் விளையாடினா அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சுடுத்து, இப்போ கோவில் தரப்பான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு உடனே அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போடுறது. சரி கதவெல்லாம் திறந்து உள்ளே அழிச்சுட்டு போனால் அழகாக பார்த்தா எந்த பையன் அவரோட விளையாடினா உள்ளே உட்காந்துருக்கான். ஏதோ இவன் என் கூட விளையாடினான்னு இவர் கை காமிக்கிறார். எல்லாரும் பார்க்குறா அங்கே இருக்கிறது பத்ரி நாராயண மூர்த்தி. ஆனால் இவருக்கு பிரத்யக்ஷமாக பகவான் ஒரு மாட்டுக்கார பையனாக வந்து அவ்வளவு அழகாக விளையாடியிருக்கான். இவாவா எல்லாரும் சொல்கிறார், நாங்கள் 6 மாதம் கழித்து வந்து கோவிலை திறக்கிறோம், நாங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நேற்று ராத்திரி இன்னைக்கு காத்தாலே இல்லை, 6 மாதம் பகவான், 6 மாதம் அவரோட ஏகாந்தமாக சொக்கட்டான், அவர் அவனுக்கு வேலை கிடையாது, 6 மாதம் பக்தர்கள் யாரும் வரமாட்டார், இந்த 6 மாதம் சுவாமி அதான் சமயத்தில் ஏதோ ஒரு காரியம் தடபடுறது கோவிலுக்கு போக முடியலன்னா கூட பகவான் பெருசாக ஏதோ தரப்போகிறார் அப்படின்றது சத்தியம். இவர் அவர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட உள்ளே சேவிச்சிருப்பார், ஆனால் அந்த லேட்டாக வந்ததுனாலேயே சுவாமி என்ன பண்ணார், ஏகாந்தமா அவருக்கு தரிசனம், 6 மாதம் இவரை காப்பாத்தி, 6 மாசம்லாம் தாயக்கிட்ட வேலை விளையாட முடியுமா, யோசனை பண்ணி பாருங்க, ஒரு வேளை சாப்பாடு ஒரு பாலையும் கொடுத்துட்டு ரோட்டி சப்ஜியை கொடுத்துட்டு பகவான் அப்படி பாதுகாக்கிறான் இவருக்கு, தூக்கி எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னோடனே அவர் கதறார், நிஜமாவா நிஜமாவா. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், இந்த மாதிரிலாம் பையன் வந்தா அப்ப சொல்றார், நீர் பாக்யவான், எந்த பத்ரி நாராயணன் நாங்கள் அர்ச்சாவதார மூர்த்தியா 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்குறோமோ அந்த பத்ரி நாராயணோட 6 மாசம் ஏகாந்தமாக நீங்கள் ஜீவிச்சிருக்க. எந்த குகைன்னு கேட்டால் வைஷ்ணவ காட்டுறாங்க, குகையே காணும். அந்த மாதிரி ஒரு இடத்த கூட காணலை. இப்போ எல்லாரும் சொல்கிறா உங்களுடைய பக்திக்கு நாராயண் வசப்பட்டிருக்கானுன்னு அழகா. நான் ரொம்ப சாதாரணமானவன், நாராயணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பொறுப்பு அவங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன். அதுக்கு சுவாமி 6 மாதம் நிச்சயமாக 6 மாதம் நம்மளாம் திருப்பதிக்கு போகிறோம். இந்த 2 செகண்டு பார்த்தோம்னா கூட திருப்தி ஆகிடுறது. அப்பா ஆடா பெருமாளை பார்த்துட்டோம், நம்மளெல்லாம் 2 மணி நேரம் நீங்கள் பாரு பெருமாள் முன்னாடி நில்லுங்க, நிற்க மாட்டோம், பயந்து ஓடி வந்துடும். கூட்டமே கிடையாது, இன்றைக்கி ஆளே கிடையாது, எங்களுக்கும் போர் அடிக்கிற ஜரகண்டி சொல்கிறது ஆள் இல்லை. 2 மணி நேரம் நீங்கள் திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு தான் போகணும்னு சொன்னால் பயந்தே ஓடி வந்துடும். இப்போ கூட்டம் இருக்கிற வரைக்கும் நிறைய நேரம் பார்க்கணும், ஆசையெல்லாம் படும். தனியாக இருந்தோன்னா மாட்டின்னா பயம் வந்துடும். நான் ஒரு தடவை திருக்கோளூர் வைத்தமானதி சேவிக்க போயிருந்தோம், நாங்கள் ஒரு 5-6 பேர். இப்போ மத்தியானம் கதவு அடைக்கிற சமயம், நாங்கள் எல்லாம் வெளில வந்துவிட்டோம், எங்களோட வந்தவர் ஒருத்தர் வெளில வந்துட்டு வந்துச்சு, நாங்கள் எல்லாம் வெளில வந்துவிட்டோம், பட்டர் வெளில வந்துவிட்டோம், கதவை பூட்டிட்டார். கதவை பூட்டியாச்சு, மெயின் கதவையே பூட்டியாச்சு, வெளில நாங்கள் வந்துட்டுருக்கோம், பட்டர் வீட்டில் கொண்டு விடலாம்னு உள்ளுக்குள்ள யாரோ கதவை தராதான் தட்டுறா. குருஜி ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா கருத்தில் பார்த்தா யார் வெளில போனாச்சும் அவர் உள்ளே மாட்டின்ட்டார். அப்புறமா போய் கதவை அவர் பயந்துருவே விறுவிறுத்து போய் அவர் ஆசுவாசப்படுத்து போதும்போது தான் எடுத்து அவர் சொன்ன, ரொம்ப பயந்தே போயிட்டேன் குருஜி, தனியாக பார்த்து விட்டுட்டு போயிட்டேன் வைத்தமான நிதியோட. நான் சொல்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஏன் பயந்தேனும் சுவாமி எல்லாம் தனியாக பார்த்து பயமாக தானே எடுத்தோம், தனியார் கோயிலச்சு பூட்டிட்டோம். ஆனால் அவருக்கு அது பயமாக இருக்கு. ஆனால் டக்குன்னு சுவாமியை ஒரு லெவலில் தூரத்தில் இருக்க வரைக்கும் தைரியமாக இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் பயமாக தானே ஆகிடுறது. ஆனால் இவருக்கு 6 மாதம் ஏகாந்தமாக பத்ரி நாராயணனோட வாழக்கூடிய ஒரு பாக்கியம். அவர் கதறார், நாராயணனா 6 மாதம் என் கூட இருந்தானா சொக்கட்டான விளையாண்டது, பத்ரி நாராயணா 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 கதறா. இந்த ராவல் முதற்கொண்டு அத்தனை பேரும் இவர் திருவடிகளில் வளரா. நிஜமாவே நீ ரொம்ப பெரியவர், பத்ரி நாராயணன் இப்படி அனுபவிச்சுட்டேளே அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், ரொம்ப நாளாக ஒரு சரித்திரம் கேட்டுருக்கேன், வரதோட ஆசைப்பட்டு இருந்தேன், இன்றைக்காக ஒரு நாள் அழிச்சுட்டு போவான்னு நினச்சிட்டு இருந்தேன், பகவான் அதை கிருபை பண்ணிட்டான். அப்பாவா சொல்கிறா உங்கள் மனசுக்குள்ளேயே பத்ரி அவன் இருந்திருக்கான், உங்கள் மனசே பத்ரி ஆயிடுத்து, அதனால தான் இப்படி பத்ரி நாராயண பகவான் இத்தனை வருஷம் நினச்சிட்டு இருந்தார் பார்த்தாளா. அதுக்காக என்ன பண்ணான்னா 6 மாதம் அவரோட தனியாக டைம் கொடுத்து உக்காந்துருப்பான். அப்போ அந்த பக்தி அந்த மனசுக்குள்ள சுவாமியை நினச்சிட்டே இருந்தோம்னா சுவாமி தானாகவே அவரோட வாழ வச்சிருவார். மையேவ மனாதத்வ மை புத்தி நிவேசைய நிவசிஷ்யசி மையேவ, அப்போ என் கூடையே வாழ்வார். அப்போ நாமும் மனசுக்குள்ள இந்த மாதிரி சுவாமி நினச்சிட்டே இருந்தோம்னா முதல்ல சுவாமியோட வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நமக்கு தெரியாமலேயே அவரோட கோவிலில் போய் அவரை பிரத்யக்ஷமாக தரிசனம் பண்ணுற பாக்கியத்தையும் சுவாமி நமக்கு கொடுத்துரும். அதனால் எப்பொழுதும் அந்த பகவத் ஸ்மரண வேணும். இது சுகம் கேட்கறதுக்கு அப்பாடான் இருக்கு இல்லையா, அவர் 6 மாதம் சுவாமி ஏகாந்தமாக ஒரு டென்ஷன் இல்லாமல் அவர் தன்னை காட்டி கொடுக்கல பார்த்தேடா, அதுதான் சிரேஷ்டம். அதனால் நிறைய மனசுக்குள்ள சுவாமி ஸ்மரணை, அதுக்காக தான் பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே எதுக்கு அப்படின்னா விடாமல் இந்த பகவானை நினச்சிட்டே இருக்கணும். அவர் நினச்சிட்டு நீங்கள் வாடுங்க, உங்கள் குடும்ப வேலைகள் என்ன உண்டோ, ஆஃபீஸ் வேலைகள் என்ன உண்டோ, வீடு வாசல் வாங்குறது எல்லாம் பண்ணிட்டு வாங்க. முக்கியம் பகவஸ்மரணம், மையேவ மன ஆதஸ்துவ. நிறைய வேலைகள் பண்ணும்பொழுது மறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுறது, ஞாபகம் வருது பாருங்க, எப்பெல்லாம் தோன்றதோ அப்பொழுதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டே வாங்க. பெண்ணாகணும்னா ஒரு ஸ்டேஜில் அவரையே நினைக்கும்படியான ஒரு பூரணமான மனசு வந்துடும். இப்போ தானாகவே மனசுக்குள்ள பகவான் ஜோர ஹதயத்தில் வந்து உக்காந்துடுறான். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருத்யந்தஸ்தோஹி அபத்ராணி விதுநோதி சுகிருத்ததாம் சுன்வதாம் சகதாம் கிருஷ்ணக புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக. பாகவதம் சொல்கிறது யார் தன்னுடைய சரித்திரங்களை கேட்குறாளோ, யார் தன்னையே நினச்சிட்டுருக்காளோ, அவள் காதோட்டை வழியாக பகவான் உள்ளே நுழைஞ்சு ஹிருதயத்துக்குள்ளே போய் உக்காந்துட்டு இது என்னுடைய வீடுன்னு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அந்த மாதிரி மனசை சுவாமிகிட்ட கொடுத்துருக்கணும். நீ என்ன அனுபவித்தாலும் இது சுவாமியுடைய பிரசாதம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு புதுசாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புது இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சுவாமியோட கிருபை நம்ம கூட தான் இருக்கு. அவர் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா தானாகவே பகவானோட வாழக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும். மனசு தான் முக்கியம். இந்த ஃபால்த்து மனசுனாலதான் நினைச்சிட்டு இருந்தார். பத்ரியம் போனார், நாராயணோட 6 மாசம் இருந்தார் ஏகாந்தமா. அப்படின்னா மனசுக்குள்ள சுவாமிய பூரணமா நம்பணும். டென்ஷனே எடுத்துக்க வேண்டாம். பக்தின்றது டென்ஷனே கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. ஜாலியா ஒரு டிவி பார்க்கணும், யாராவது கம்பல் பண்ணி 2 மணி நேரம் டிவி பார்க்கலாம் பிச்சு விட யாராவது மறட்டுறாளா? டிவி இன்னைக்கு பார்க்கலன்னா ஜென்மா சாபல்யமாகன்னு யாராவது சொல்றாளா? நமக்காக பிடிச்சிருக்கு, நாமா பார்க்குறோம், எப்படி அதை ரசிக்கிறோமோ, எப்படி அனுபவிக்கிறோமோ. அதுபோல பக்தின்றது பகவானை அனுபவிக்க எப்படி வேணாலும் அனுபவிக்க, எப்படிதான் அனுபவிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பகவான் அனுபவிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அவர் மேல அன்கண்டிஷனல் ஃபெய்த் இருந்தா போதும், எதுவுமே வேண்டாம். ஆச்சரியமா பந்து மகாந்தி அப்படின்னு ஒருத்தர் பிச்சைக்காரன், ஒன்றும் பெருசாக கிடையாது, ரொம்ப தரித்திரம், பிச்சை எடுத்து வாழ்ந்துருக்கார் ஒரு கிராமத்தில். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. இப்போ ஊரில் இருக்கிறவாள்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, பெரிய பெரிய பணக்காரர்களால் கூட பாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா ரொம்ப விலைவாசி ஜாஸ்தியாக போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதனால் எங்கே குழப்பம் அங்கே போகலான்னு அப்படின்னு சொல்லி போயிடுறான். ஆனால் ஏதோ ஒரு காரணம், நம்ம வாழ்க்கையில் ஏதான ஒரு பிரச்சனை வருது, இல்லாட்டி ஒரு வியாதி வருது, இல்லாட்டி ஏதான ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, இதெல்லாம் நம்மளெல்லாம் பகவான்கிட்ட சீக்கிரமாக அழிச்சுட்டு போகக்கூடிய வழிகள். என்ன ஞாபகம், எல்லாமே எல்லாம் ஷார்ட்கட் பகவான் அடையிறதுக்கு. அந்த மாதிரி இவருடைய கிராமத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுறது. அவர் எப்பொழுதும் மனசுக்குள்ள கிருஷ்ண தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். உக்காந்தாலும் எழுந்தாலும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணஸ்மரணையே பண்ணிட்டுருப்பார். இப்போ ஊரில் இருக்கவாள்லாம் காலி பண்ணிட்டு போகிறோம், அவருக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்கா, இப்படியோ ஓடிட்டு இருக்கு, பார்க்க பிடிக்க முடியல. அப்போ அவர் மனைவி கேட்குறா, உங்களுக்கு யாராவது பந்துக்கள் இருக்காளா? எங்கள் பந்துக்கள்லாம் யாரும் கிடையாது, ஏற்கனவே ரொம்ப தரித்திரத்தில் இருக்கிறதுனால, பிச்சைக்கார மாதிரி இருக்கிறதுனால யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டார். அவன் கேட்குறான், உங்களுக்கு தெரிஞ்ச பந்து யாராவது வெளியூரில் இருந்தால் சொல்லுங்கோ, இந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த ஊருக்கு போயிடலாம். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு பந்து தெரியும், ரொம்ப நல்லவர், நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார், வா போகலாம் அப்படின்னோடனே மனைவி குழந்தைகள் அழிச்சுட்டு வர அழகாக நடந்து 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 வந்துட்டார். எங்கடா வராருனா பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் வரார். அவர் பந்துன்னு சொன்னதே ஜெகநாதன் தான். ஏன்னா ஜெகத்துக்கே நாதன் இல்லையா, பேரே ரொம்ப அழகு ஜெகநாதன். ரொம்ப அழகாக வைகுண்ட கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம்லாம் சொல்லும்பொழுது சுவாமி ராமானுஜர் சொல்கிறார், அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு, அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெகத் சுவாமின்னு. எவன் ஜெகத்துக்கே நாதனோ அவன் என்னுடைய நாதன், எவன் எனக்கு நாதனோ அவனே ஜெகநாதன். ஜெகத்துக்கு நாதன் அப்படின்னா ஜெகத்திற்கு அத்தனை ஜீவர்களையும் ரட்சிக்கக்கூடிய உரிமையும் கடமையும் உடையவன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜெகத்தை தானே நம்ம இருக்கும். இப்போ காட்டில் எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, அதுக்குள்ள டாக்டர் இருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்காளா, ஒன்றும் கிடையாது. அந்த மிருகங்களை காப்பாற்றுறான். சாதாரண ஒரு வசனம் சொல்லுவோம், மரத்தை வச்சனா தண்ணி ஊற்றுவான். நம்ம சுட்டியில் செடி வைக்கிறோம், நம்ம தண்ணி ஊற்றுறோம். காடுகள்லாம் எப்படி இந்த மரம் வளர்றது? சுவாமி அந்த காடுகள்லாம் அவன் காப்பாற்றின்னு இருக்கான். அப்போ ஒரு எறும்பு, இல்லாட்டி ஒரு பல்லி, இல்லாட்டி ஒரு கொசு, இதெல்லாம் காப்பாற்றணும். இத்தனை கொசுவை வளர்கிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறோம் நம்ம. குட் நைட் வச்சாச்சு, மேலே ஓடாமல் சடவிண்டாச்சு, நெட்டு போட்டாச்சு, இன்னும் ஜாஸ்தியாக அதிகம் ஜீவிச்சுட்டு தான் இருக்குது. இவ்வளோ சயின்ஸ் வளர்ந்து கூட கொசு ஒழிச்சு கட்டேன்னு யாராலும் இல்லையேன்னு கேட்டால் சுவாமியே முடிவு பண்ணுற வரைக்கும் யாரும் ஒழிச்சு கட்டவே முடியாது. சில விஷயங்கள்லாம் சுவாமியே கண்ட்ரோல் வச்சுருக்கா. இந்த தேள்லாம் இருக்குது பாருங்கோ, இந்த பெண் தேளோட வயிறு வெடிச்சு தான் அது குட்டி போடும். ஒரே ஒரு தான் பிரசவம், அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு குழப்பே கிடையாது, அதோட முடிஞ்சிடும். ஏன்னா அது திருப்பி பிரசவிச்சுட்டே இருந்தால் உலகம் முழுக்க தேளாகிடும். அதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்கான், அந்த அம்மா தேள் வயிறு வெடிச்சு தான் குழந்தைகள் பிறக்கும். அதான் அதோட லாஸ்ட் வரும், அதோட அது முடிஞ்சு போயிடும். பகவான் அந்த மாதிரி தானாகவே வச்சுருக்கான். சில விஷயங்கள்லாம் நிறைய பற்றிக்கிற மாதிரி பகவான் வச்சுருக்கான். ஆச்சரியம், பகவான் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கான். சுவாமி அவ்வளோ அழகாக பார்த்து 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 நல்ல வேலை பறவைகள் மாதிரி மனுஷாலும் முட்டை போட்டு குஞ்சு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுக்கோங்களேன். எவ்வளோ குஞ்சு பிடிப்போம் தெரியாது, எத்தனை பெரிய பாடு தெரியுமா. ஏதோ கர்ப்பத்தில் குழந்தைய வளர்க்குற மாதிரி பண்ணாலும் நம்ம முழைச்சோம். இல்லாத 125 கோடி தான் தாண்டி எங்கேயோ போயிருக்கும். முட்டை போட்டு வரையும் ஒரு 50 முட்டையை போட்டு ஜாலியாக உட்காந்துட்டே இருப்போம். ஆற்றுல ஏற்கனவே கர்ப்பம் பார்த்தீங்கன்னா வேலையே கிடையாது, பார்த்துட்டே இருப்போம். ஒன்றும் சொல்லலாம். அப்போ அந்த முட்டை போட்டு குஞ்சு பிடிக்கிற மாதிரி இருந்தால் இதே தான் வேலையாக இருக்கும், வேறு ஒரு வேலையுமே இருக்காது. சுவாமி எத்தனை அழகு. அதுலேயும் பாருங்கோ, இந்த மனுஷ குழந்தைய தான் இவ்வளோ பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியிருக்கு. மற்ற குழந்தைகள்லாம் அதுவும் யானையெல்லாம் பிரசவிக்கிறத பார்க்கணும், பயமாகவே இருக்கும் நமக்கு. அதுவும் இந்த ஒட்டகச்சிரிங்கெல்லாம் பிரசவிக்க அத்தனை அவசரத்துலேருந்து பிரசவிக்கும் பகவான். நிஜமாவே ஒவ்வொருவரும் யானையோடலாம் பார்க்காது, அவர் தொப்புனு உழு கீழே விழுந்து அப்படி எழுந்து நிற்கும் அந்த யானைக்குட்டி. ஆச்சரியமாக இருக்கு பகவான் தெரியும் சத்திக்கிற ஒவ்வொன்றத்தையும் என்ன அழகு. எல்லாத்தோட விஷயம் இந்த ஆமை. ஆமை நம்மனா கடற்கரைக்கு வந்து பள்ளம் தோண்டி முட்டையை போட்டு மூடிட்டு போயிடும். ஆனால் அங்கேயே நினைச்சுட்டு இருக்குமா பெரியவா சொல்கிறா, சுவாமி எப்படி நம்மளை நினைக்கிறோம்னா ஆமை தன் குஞ்சை நினைக்கிறா போலே அப்படின்னு. ஆமாம் என்ன பண்ணுவான், அவன் ஒரு நாள் ஆகிடுது ரெண்டு நாள் ஆகிடுது நினச்சி நினச்சி இது வளரணும் வளரணும், அதோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாருங்க, இது வளரணும் வளரணும் நினச்சி நினச்சி உள்ளேருந்து வளரும். கரெக்டாக இன்றைக்கி குஞ்சு பொறிக்கும் கடலுக்குள்ளே வரும்னு அதை நினைக்கும். கரெக்டாக இன்றைக்கி முட்டை உடஞ்சி அதுலேருந்து குஞ்சு வெளில வரும், மணலுக்குள்ளே வேற புதைச்சிருக்கும். இந்த ஆமை குஞ்சு முட்டை உடச்சிண்டு உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்கு, அப்போ தான் முதல் முறை உலகத்தில் வருது. தனித்தூண்டு குஞ்சு காலால் மண்ணை தள்ளி 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 மேலே வந்து அதுக்கு தெரியும் நேராக கடல் தான் தன் வீடு. அப்போ யார் சொல்லி கொடுக்குறான், அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆமை குஞ்சுக்கு வெளில வந்து கடலுக்குள்ள போகணும்னு சொல்ற ஹரி நம்மையும் ரட்சிப்பான்ற பிரியவன். அவன் அந்த ஆமை குஞ்சுக்கு அம்மா கூட கூட இல்லை, அதை அடகாக்கிறதுக்கு அம்மா இல்லை, ஆனால் அதை ரட்சிக்கிறவன் ஒன்றுமே தெரியாத ஆமை குஞ்சை காப்பாற்றக்கூடிய ஹரிக்கு நம்மளை காப்பாற்ற தெரியாதா அப்படின்ற அவகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுட்டா போதும். ஆச்சரியமா பாகவத்துக்கு ஸ்ரீதரிய வியாக்கியானம்னு ஒருத்தர் உண்டு, ஸ்ரீதரன் ஒருத்தர், அவர் தான் வியாக்கியானம் எழுதுறார். முட்டாளாக இருக்கார், பரம வெடிகட்டின முட்டாள். அவரை ஒருத்தர் பக்தி பண்ண வச்சு நாமதேவன் சொல்லி கொடுத்து பாகவதம் சொல்லி கொடுத்து அவர் பாகவதனை ஆக்குறார். அவர் என்ன பண்ணுறார், ஒரு சந்தர்ப்பத்தை பாகவத புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் காட்டில் உட்காந்துட்டு பாராயணம் பண்ணுறார். அப்போ பகவான் எல்லாத்தையும் காப்பாற்றுறான் அப்படின்லாம் படிச்சுட்டு வரும்போது அவர் யோசிக்கிறார், எப்படி எல்லா ஜீவனையும் பகவான் ரட்சிக்கிறான். அந்த டெக்னிக் ஒன்றும் புரியலையே நினைக்கும் பொழுது, ஒரு மரத்தில் ஒரு கூடு இருக்குது, அந்த கூட்டிலேருந்து ரெண்டு முட்டை தொப்புளுக்கிலேயே விழுந்துடுது, விழுந்து உடஞ்சி அதுலேருந்து ரெண்டு பறவை குஞ்சு வந்துவிடுது. அம்மா பறவை இல்லை, எங்கேயும் இறதேட போயிடுச்சு. இது முட்டையிலேருந்து வெளில வந்து ரெண்டுத்துக்கும் பசிக்கிறது, கத்துறது, ரெண்டு பறவை குஞ்சு பறவையும் இப்படி கத்துறது. இப்படி பார்க்குறார் ஹரி, எப்படி இந்த பறவையை காப்பாற்றுறான் பார்க்குறான், எல்லாத்தையும் ரட்சிக்கிறான்னு சொல்கிறாளே. இந்த குஞ்சு பறவைக்கு பசியில் ஆகாரத்துக்கு ஏங்குறது, அம்மா பறவை பக்கத்தில் இல்லை, என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார். அப்போ ரெண்டு தேனி, அது ரெண்டும் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ரெண்டும் பெருசாக சண்டை போட்டு ரெண்டும் செத்து விழறதான். ஒரு ரெண்டும் வாயை திறக்கிறதோன்னு கத்தி பசியில், ஒரு தேனி ஒரு குஞ்சு பறவை வாயிலையும் இன்னொரு தேனி இன்னொரு குஞ்சு பறவை வாயிலையும் விழுந்துருக்கான். உடனே இது ரெண்டும் உசுறு போயிடுத்து, இது ரெண்டுத்துக்கும் ஆகாரம் கிடச்சி விடுத்து அப்படி சாப்பிட்டோடனே அவர் கண்களில் கண்ணீர் விழியது. தனக்கு ஆகாரம் வேணும்னு சொல்லக்கூட தெரியாத ஒரு குஞ்சு பறவைக்காக அழகாக ரெண்டு தேனியை சண்டை போட வச்சு அது ரெண்டுத்துடைய சரீரத்தை கொண்டு அதனுடைய வாயில் ஃபீட் பண்ணுற பகவான் என்னை காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு அன்னிலேருந்து மந்திரி வீட்டுக்கு நான் போமாட்டேன்னு தைரியமாக இருக்காருங்க. அப்போ அந்த ஒரு குஞ்சு பறவை விவரமே தெரியாத குஞ்சு பறவைக்கு ஃபீட் பண்ணுற பகவான் நமக்கும் பண்ணுவான். நம்ம விஸ்ராந்தியாக டென்ஷன் இல்லாமல் இருந்தால் போய் பகவான் எல்லாருக்கும் பந்து, நமக்கும் அவன் பந்து. நன்னா ஞாபகம், நம்ம கூட இருக்க எல்லாருமே ஒரு காலத்தை நம்மளை விட்டுட்டு போயிடுறான். பல சந்தர்ப்பங்களில் நமக்கே நம்மளை பிடிக்காமல் இருக்குது, சில கோபப்படும் பொழுதோ சில தேவையில்லாத குணங்கள்னாலே நமக்கே பல சந்தர்ப்பம் நம்ம மேலே ஒரு வெறுப்பு ஒரு அருவிருப்பு வருது. நான் ஒரு தடவை கூட பகவானுக்கு நம்ம மேலே அருவிருப்புன்றது கிடையவே கிடையாது. எந்த விஷயத்திலையும் நம்ம குணங்கள் எவ்வளோ மோசமானால் கூட சுவாமிக்கு நம்ம மேலே அருவிருப்புன்றதே கிடையாது. அவ்வளவு தூரம் நமக்கு நம்ம மேலே இருக்கிற ஆசையை விட அன்பை விட அக்கறையை விட அவருக்கு தான் ஜாஸ்தி. அவ்வளவு தூரம் நம்மளை அப்படி தாங்குறா சொல்லுவோம், ரொம்ப தான் தாங்குறா தலைக்கு மேலே வச்சுட்டு சுவாமி நிஜமாவே நம்ம அத்தனை பேரையும் நம்ம தலைக்கு மேலே வச்சுட்டு தான் கொண்டாடின்னு இருக்கா. அந்த மாதிரி இந்த பந்து மகாந்தி அந்த ஜெகந்நாதன் தான் பந்து அப்படின்னு சொல்லிட்டு மனைவியில் சொல்ல பெரிய பந்து இருக்கா, ரொம்ப பெரியவர், எல்லாரையும் காப்பாற்றுறார். நம்மளை அவளுக்கு தெரியாது இவர் ஜெகந்நாதன் சுவாமியை சொல்கிறாரு அவளுக்கு தெரியாது. இங்கேயோ போய் வாழ்க்கை நடந்தா போதுன்னு அவள் வந்துட்டா. ரொம்ப ராத்திரியில் வரா, அகால ராத்திரியில் வரா, அழகாக வந்தவுடனே வாழ்க்கை ரொம்ப பசி, நடந்து வந்த களப்பு, சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லை. அப்போ அவர் சொல்கிறார் படுத்துக்கோங்க, அவர் சொல்ல ரொம்ப பசிக்கிறது உங்கள் பந்தோட வீட்டுக்கு போகலாமே, ராத்திரி ஆகிடுச்சு எல்லோரும் தூங்கியிருப்பா, இப்போ போகிறது உச்சிதம் இல்லை, பொழுது விடிஞ்சவுடனே காத்தால் போகலாம், எல்லாம் நிம்மதியாக படுத்துக்கோங்க. நடந்த களப்பு நிச்சயமாக சுவாமி என்னுடைய பந்து அனுகிரகம் பண்ணுவா அப்படின்ட்டார். மனைவியும் சரியும் படுத்துட்டு அவர் யாரையோ நிஜமாவே ஒரு பந்து இருக்கார் போல இருக்கு, ஃபிசிக்கலாக ஒரு ரிலேட்டிவ் யாரோ இருக்கா அவன் நினச்சிட்டுருக்கான். இவர் திரும்ப திரும்ப பந்துன்னு சொல்கிறது பூரி ஜெகந்நாதனை பந்துன்றார். அதெல்லாம் படுத்துட்டாச்சு, மனைவி குழந்தைகள்லாம் படுத்துட்டாச்சு. அவர் கையை கூப்பிண்டார், ஜெகந்நாதா நீதான் பந்துன்னு நான் வந்துட்டேன், இந்த ஊர்ல எனக்கு ஒன்ன தவிர வேற யாரையும் தெரியல. நம்மெல்லாம் சாதாரண வெளியூர் போனா யாரையாவது அங்க தெரியுமா? திருப்பதியில யாரையாவது தெரியுமா? ஸ்ரீரங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு ஸ்ரீரங்கத்தை யாராவது தெரியுமா? நன்னா ரெண்டு மூணு பேரை தெரியும் அப்படின்னு. யாருன்னா ரங்கநாதனை தெரியும், ராமானுஜனை தெரியும், ரங்கநாயகியை தெரியும். அப்படியா, என்ன அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோவில் தான் அட்ரஸ் அப்படின்னு. அவர் நிஜமாவே நினைச்சுட்டார், நான் ஏதோ ரங்கநாதன் தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் இருக்கார், ராமானுஜனுக்கு தெரிஞ்சவர் இருக்கார். நான் சொன்னேன், எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு யார் பந்துனா சுவாமி தான் பந்து. அகோபில போனா நரசிம்மர் தான் பந்து, உடுப்பி போனா கிருஷ்ணன் தான் பந்து, குருவாயூர் போனா குருவாயூரப்பன் தான் பந்து. ஏன்னா அவன் பந்துன்றதால நம்ம போறோம். மேல்கோட்டை போனா ராமானுஜர் தான் முதல் பந்து, அவரை வச்சுட்டு செல்வநாராயண சுவாமியும் சம்பத்குமாரனும் பந்து, அவளை வச்சு ராமானுஜர் பந்து இல்லைன்னா ஞாபகம். மற்ற இடங்கள் கதை வேற, மேல்கோட்டையில மட்டும் ராமானுஜரை வச்சுட்டு தான் இவா ரெண்டு பேரும் நமக்கு பந்து. பீவி நாச்சியாருக்கே சம்பத்குமாரன் எப்படிரா பந்துன்னா ராமானுஜரை வச்சுட்டு தான் பந்து. அதனால மேல்கோட்டை யாரேன்னு தெரியாது நினைக்க வேண்டாம், நமக்கு ராமானுஜர் தெரியும், ராமானுஜனுக்கு நம்மள நன்னாவே தெரியும். திருவள்ளிக்கேணி போறோம்னா யாரா பந்துனா பார்த்தசாரதி பந்து, வேற யாரு? நமக்கு யார் பந்துவா இருக்கிறதுனால உரிமையோட போறோம். முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு நமக்கு பழக்கம் இல்லாதவர்களுக்கு போய் தைரியமா போய் நின்றுடுவோமா? பல வருஷமா பழக்கமே இல்லை, போயிடுவோமா? திருப்பதிலாம் போறோம், என்ன தைரியம்னா திருப்பதி பெருமாளுக்கு நம்மள தெரியும், ஆத்ம பந்து. அதனால எங்க போனாலும் நம்முடைய பந்து அவர் தான். அழகா இவர் கை கூப்பிட்டார், ஜெகந்நாதா எங்களுக்கு எல்லாம் பந்து நீதான், இத்தனை பேரை ஐஷன்னு வந்துட்டேன், எனக்கு வேறு யாரையும் தெரியாது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இந்த மனைவி குழந்தைகள்லாம் பசியோடு படுத்துருக்கா, பார்க்க சகிக்கலை, நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணப்ப எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வரும். ஒரு பாட்டு உக்காந்துட்டு ஜெகந்நாத ஸ்மரணம் பண்ணுறான். ரொம்ப பெரிய ஒரு தபஸ்ரீலாம் கிடையாது, சாதாரண ஒரு பிச்சைக்காரன் தரித்திரத்தில் இருக்கார். ஆனால் பக்தி யார் வேணாலும் பண்ணலாம், பக்தி பண்ணுறதுக்கு மனசு ஒன்று தான் முக்கியம், வேறு ஒரு ஸ்டேட்டஸுமே வேண்டாம். நமக்கு பெரிய ஸ்லோகம் தெரியுமா, சம்ஸ்கிருதம் தெரியுமா, ஒன்றுமே அவசியம் இல்லை. தெரிஞ்சா சந்தோஷம், தெரியலன்னா பாதகம் இல்லை. தெரிஞ்சாதான் பக்தி பண்ண முடியும், லோகத்தை யாருமே பண்ண முடியாது. அது மாதிரி எல்லாமே சரியா இருந்தால் தான் பக்தி பண்ண முடியும்னா ஒரு நம்மாழ்வார் மட்டும்தான் தேருவார், ஆண்டாள் மட்டும்தான் தேருவார், மற்ற ஆழ்வார்கள் கூட தேர மாட்டார். எது எப்படி இருந்தாலும் பக்தி பண்றதுன்றது நம்முடைய தார்மீக உரிமை. எப்படி ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னாரோ பாலகங்காதர் திலக், இந்த மாதிரி பக்தி பண்றது நம்முடைய தர்மம். அதை பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் நமக்கு உண்டு. யாரும் ஸ்பெஷலாக இனிமேல் நீ பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே வேணால் யார் வேணால் எப்படி வேணாலும் பக்தி பண்ணலாம், பக்தி பண்ணணும். நம்முடைய தார்மீக உரிமை, வாழறதுக்கு அதிகாரம் மாதிரி பக்தி பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. இவர் அழகாக உட்காந்து கையில் ஜபமால கிடையாது, ராத்திரி அகால வேலை ஏதோ மண்டபத்தில் படுத்துன்னு இருக்கார் அந்த பூரியில். அங்கே உட்காந்துட்டு, ஏன்னா எங்கே இருந்தாலும் ஜெகநாதனுக்கு அது கேட்குமே, ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு பிரஹ்லாதன் சொல்கிறான், அதே ஸ்தம்பத்தில் இரண்டி கசிபுதில் ஸ்தம்பே ந திருஷ்யத்தே அப்படின்றான். அதுதான் பகவான் நாஸ்திகத்துக்கும் ஆஸ்திகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம்னா இந்த ந தான் வித்தியாசம். ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படின்னா ஸ்தம்பத்திலே தெரியலான், ஸ்தம்பே ந இந்த ந இங்கே சேர்ந்து கொடுத்தனா ஆஸ்திகன், அங்கே போயாச்சுன்னா நாஸ்திகன். ஸ்தம்பே ந திருஷ்யதே அப்படின்னா இரண்டி கசிபு, ஸ்தம்பே ந திருஷ்யதே அப்படின்னா பிரஹல்லாதன், ரெண்டு கட்ட நம்பலாம். ஸ்தம்பே சமயத்தில் ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னு பார்த்துக்குவோம். ரொம்ப தெளிவாக இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஒன்று பரம நாஸ்திகனாக இருக்கணும், இல்லாட்டி பரம ஆஸ்திகனாக இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேருக்கு சுவாமி ஒரே சமயத்தில் காட்சி கொடுத்தார், அதான் வைத்தறிச்சல். அட்லீஸ்ட் இரண்டு கேசு காட்சி கொடுக்காம எனக்கு இன்ன வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம் என்னன்னா, நரசிம்மர் அவனை தூக்கி மடியில் போட்டு ஒத்துக்கவே முடியல, கஷ்டப்பட்டு பக்தி பண்ணது பிரஹலாதன். அவனை தூக்கி மடியில் முதல்ல உட்கார வச்சிருக்கணும், முதல்ல யாரை தூக்கி மடியில் போட்டாருன்னா இரண்டு கேசு. ஏண்டான்னா பிரஹலாத ஸ்மரணை இவனை கொண்டு மடியில் போட்டு வச்சு கொடுத்தான். அசுர தேவர்கள்லாம் பார்க்குறான், பிரஹ்லாதனோட இரண்டிகசிபு வசதி போல இருக்கே. ஏண்டான்னா இவன் பாகவதனை நினச்சி 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 பெருமாளுக்கு அவனை அவ்வளோ பிடிச்சி போயிட்டு மடியில் போட்டுட்டான். பிரஹ்லாதன் தலையில் மட்டும்தான் கையை வைக்கிறான். அப்போ சுவாமி அவ்வளவு யாருக்கு எப்படி கிருபை பண்ணுறான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியறது. ஆனால் கருணாசாகரன் அவ்வளோதான். இவர் ஜெகநாதனிடத்துல பிரார்த்திக்கிறார், எனக்கு ஒன்றும் தெரியாது ஜெகநாதா பசிக்கிறது அவ்வளோதான் அப்படின்னுட்டார். அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்தார், ஏ பந்து மகாந்தி பந்து மகாந்தி பந்து மகாந்தின்னு கூப்பிடுறான். இவர் பார்த்தார், நம்ம இந்த ஊருக்கு புதுசு, நமக்கு யாரையும் தெரியாது, இந்த ஊரில் நம்ம பேரில் யாரோ இருக்கா அவர் போல இருக்கு அப்படின்னா, ரொம்ப நேரம் அவர் கத்தின் இருக்கா யாரும் போகலை. கடைசியில் இவர் போனார் ஒரு கோவில் பட்டர், சுவாமி என்னோட பேர் தான் பந்து மகாந்தி, ஆனால் நான் இந்த ஊர் இல்லை, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், ஒருவேளை நீ என்னதான் கூப்பிடுறேன்னு சந்தேகத்தில் வந்து சொன்னேன். உடனே சத்தம் போட்டார், ஏன்ப்பா ரொம்ப நேரமாக ஒன்றை தான் கூப்பிட்டுருக்கேன், ஜெகநாதன் வந்து சொல்லி இவெல்லாம் பசியோட இருக்கா சாப்பாட கொடு ஜெகநாதன் சொல்லி நான் கொண்டு வந்திருக்கேன் இவ்வளவு நேரம் பந்து மகாந்தின்னு கத்தின்னு இருக்கேன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா எந்த அப்படி அப்படின்னு கையில தட்டை கொடுத்து அவர் பாட்டுக்கு போயிட்டான். இவருக்கு தூக்கி பாரி போடுறது கதறா பிரபோ இப்பதான் ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் நீ பந்துன்னு சொல்லிட்டு வந்த பசிக்கிறதுன்னு சொன்னேன் அதுக்குள்ள கிருபையா தான் சுவாமி கிருபை பண்றதுக்கு நிறைய நாள் நம்ம காத்துட்டு வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பக்தியின் ஆழம் சத்தையோட ஆழம் நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவு கீழே இருக்கோ அத்தனை வேகத்துல சுவாமியுடைய கிருபையை உணர முடியும். அதுதான் பெரியவா சொல்றா சுவாமிக்கும் வைகுண்டத்துக்கும் நமக்கும் கூப்பிடுற தூரம் அப்படின்றார். ஒரு பக்தர் ஏண்டானா இவ ஆதி மூலமேன்னு கத்தி முடிக்கிறதுக்குள்ள சுவாமி வந்துட்டார் இல்லையா அப்ப கூப்பிடுற தூரம் தானே. பெரியவா சொல்றா வாய்க்கும் நெஞ்சுக்கும் கூப்பிடுற தூரம் தானே அத்தனை தூரம் தான் சுவாமிக்கும் நமக்கும்ன்றார். இங்கேயோ இல்லை கூடவே இருக்கார் பக்கத்துலயே இருக்கார் கவனிச்சுட்டே இருக்கார் தொண்டடி புரியாழ்வார் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருவி என்று அப்படின்ற க்ஷணத்துக்கு க்ஷண நேரம் கூட நம்மளை விடாம அப்படியே பார்த்துட்டே இருக்காராம் பிரபு. பந்து மகாந்தி வந்தார் மனைவி குழந்தைகளை எழுப்பினார் சாப்பாடெல்லாம் கொடுத்தவார் கேட்டா யார் கொடுத்தானா இல்லை என்னோட ரிலேட்டிவ் தான் அவரே வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்றார். அழகா எல்லாரும் நன்னாலும் பூரி ஜெகநாதனை போல சாப்பாடு போல இனிமேல் வேற எந்த சுவாமியுமே கிடையாது பானை பானையா தான் கொடுப்பார். நிஜமாவே உரிசாக்காரால மாதிரி பரிமாறவும் முடியாத இப்பயுமே எனக்கு பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் போறதுதான் ஒரே ஒரு பயம்தான் சாப்பிட வச்சே பயமுறுத்திடுவான் செஞ்சோட்டு கடன் ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு பண்ற மாதிரி பண்ணிடுவான். அவுர்பிகாயே தான் அது அதுக்கு மேல பஸ் அப்படின்னு வார்த்தையே வராது நம்மளே பஸ் சொன்னா அவருக்கு தோணாது அவ மனசு திருப்தியா இருக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் பெரிய பாரு தெரியுமா வயிறு திருப்தியா ஆகிற வரைக்கும் சாப்பிட்றது ஈஸி போடுறவா மனசு திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிட்றதுன்ற தமிழ்நாட்டில் சாப்பிடலாம் கஷ்டம் இல்லை. நிஜமாவே அது பூரி ஜெகநாதனை போல அங்கே அண்ணனே நிறைய பேர் பார்த்தோம்னா வீட்டில் சமைக்கவே மாட்டார் ரிக்ஷாவில் பூரியில் ஜெகநாத பிரசாதம் வாங்கிய குடும்பத்தை அஞ்சு பேர் பத்து பேர் சாதாரணமாக சாப்பிடலாம் எல்லாம் ஒரு சாம்பார் ஒரு சாதம் அழகாக அழகாக வாங்கிட்டு போய் பானையோடு கொடுத்துருவான். அத்தனை ஆச்சரியம் பூரி ஜெகநாதன் நிஜமாவே அன்னதாதா அப்படின்னா அன்னதான பிரபு அப்படின்னா ஜெகநாதன் தான். அது எத்தனை பேர் இருந்தாலும் பூரி ஜெகநாதனுக்கு சமானம் அவன் தான். அது அந்த கிச்சனை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் அவன் சமைக்கிறதே ஒரு அழகு அது தேங்காய் துருவதுக்குன்னே ஒரு கூட்டம் எந்திரத்தில் மாவு அரைக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இடிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் உலகத்தில் இவ்வளவு பெரிய கிச்சன் இவ்வளோ பெரிய ஹோட்டல் அவர் தான் அருமை வச்சு எனக்கு தெரிஞ்சு அண்ணன் கொடுத்துட்டே இருப்பார் அடுத்த ராத்திரியெல்லாம் சாப்பிடுவார் ஒரு டைமிங்கே கிடையாது அவருக்கு அது டெய்லி 56 ஐட்டம்லாம் சாப்பிட்டா மனுஷன் என்னதுக்கு அவன் தான் தெரியாது டெய்லி சப்பன் போகிறேன் இன்றைக்கோ வருஷத்தில் ஒரு நாள் சப்பன் போகுனா நியாயம். நாங்கள் துவாரகா போயிருந்தபோது சப்பன் போக ஒருத்தர் பண்ணார் 700,000 ரூபாய் 700,000 ரூபாய் நாங்களாம் சரி நாங்களாம் சேவிக்க தான் முடியும் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் ஜெகநாதன் டெய்லியே செப்பன் போகுது அத்தனை ஐட்டம் பெருமாளுக்கு அவ்வளோ அழகாக பண்ணிட்டே இருக்கு அவரும் ஆளை பார்த்தாலே தெரியும் நல்லா முழுக்கு முழுக்குன்னு கையை வேறு இப்படி தான் கை இப்படி கூட வைக்க முடியாது ஜெகநாதன் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படியே தான் அபாடா இப்படியே தான் வச்சுக்கோ கிருபை பண்ணுறதுல ஜெகநாதனுக்கு சமானம் ஜெகநாத் மற்ற சுவாமிலாம் கூட வரதஹஸ்தம் அபயஹஸ்தம் மாறிண்டே இருக்கு ஒரு கை இப்படி ஒரு கை இப்படி திருப்பதி பெருமாள் ரெண்டு கையால் நிறச்சி ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா ஜெகநாதன் மட்டும்தான். ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஜெகநாதன் ரெண்டு கையால் ரெண்டு கையை அப்படி வச்சுட்டு ஆசீர்வாதம் சதா சர்வதா அதுதான் ஆச்சரியம் ஜெகநாதன். எனக்கு அழுகே ஒரு ஜெகநாதனை பார்த்தா இப்படி ஆசீர்வாதம் ரெண்டு கையில் ஆசீர்வாதமா எங்களுக்கெல்லாம் பார்த்தாலே போதும் வெளி கிடைக்குமான ஒரு பாதை பார்த்தாலே போதும்னா ஜெகநாதன் அவ்வளோ பெரிய மனசு ரெண்டு கையால் நின்னார் சௌக்கியமாக அப்படின்னு ஒன்று ரொம்ப பிடிச்சவால ரெண்டு கையால் ஆசீர்வாதம் பண்ணும் இந்த வயசானவால ரெண்டு கையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் நிறைஞ்ச ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையால் ஆசீர்வாதம் அது தரக்கூடிய ஒரே ஒருத்தன் பூரி ஜெகநாதன் மட்டும்தான் வேறு எந்த சுவாமியும் பக்கத்தில் வரவே முடியாது. ரெண்டு கையால் ஆசீர்வாதம் அப்படின்னா அது ஜெகநாதன் மட்டும்தான். இவர் கதறார் சாப்பிட முடியல பேஸ் பண்ணப்படாத அழகாக சாப்பிட்டார் கதறார் ஏ ஜெகநாதா நிஜமாவே நீ என்னுடைய நாதன்பா காப்பாத்திட்டாயின்னு சொல்லி அழகாக தட்டெல்லாம் அலம்பி கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்க்குறார். அந்த பட்டரை காணலை தங்க தாம்பாளத்தை குனிந்து கொடுத்துருக்கார் இப்போ ஒன்றும் புரியல சரி காதால் கொடுக்கலாம்னு சொல்லி தலைக்கு வச்சுட்டு தூங்கிட்டார். அடுத்த நாள் காதால் கோவிலில் அது ஜெகநாதன் மட்டும் எப்போ தூங்குவார் எப்போ இருந்துப்பாருனே தெரியாது. நாங்கள் போன சமயத்தில் என்ன எடுத்து யாரோ குழந்தை சூச்சுப்பை எடுத்து ஏதோ புனர் பூஜை ஏதோ லேட்டாக எடுத்து அதுவும் யார் யார் என்னென்ன பூஜை பண்ணணும் ஒரு ருட்டீன் உண்டு அவளை தவிர வேறு பட்டரெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஜெகநாதனுக்கு இந்த சைனா ஆர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு அது மாதிரி சின்ன குழந்தை ரொம்ப பிடிச்ச சாமி ஜெகநாதன் ஏன்னா அங்கே நித்ராதேவிக்கு ஒரு ஆர்த்தி உண்டு வாசல்ல கொண்டு வந்து நித்ராதேவியை வச்சு அவளிடத்துல அழகா பிரார்த்தனை பண்ணி ஜெகநாதன் அண்ணா தூங்குவேன்னு கட்டிலெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஜெகநாதனுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு ஆர்த்தி அவள் பார்க்க வேலை இப்படி நல்லா இருக்கு நித்ரா நம்ம நம்ம பார்த்தா நல்லா நித்ராதேவி படம் இல்லை இருந்தா நம்ம குழந்தைகள் எழுந்துக்கவே இருந்து முதல்ல அதுக்குதான் முதல்ல ஆர்த்தியே காட்டுவோம். அதாவது நான் ரொம்ப அசந்து போயிருக்கேன் சுவாமி, ஏன்னா அவர் தூங்கவே மாட்டார். தூங்க வைக்கிறதுக்கு நித்ராதேவிக்கு ஒரு ஆர்த்தி, கடகடன் லைட்டெல்லாம் அணைச்சிடுவோம், நமக்கே டக்குன்னு தூக்கம் வந்துடும். நாங்கள் போன சமயத்தில் லேட்டாக எடுத்து அந்த பக்தர் யார் நித்ராதேவி பூஜை பண்ணால் அவர் ஆளை காணும், அவர் எங்கேயோ வரைச்சு தூங்கிட்டார். இங்கே ஜெகநாத தேவையே உட்காந்துருக்கு, நாங்களும் கண்ணு சொருகிறது. நிறைய பேர் என் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் ராதேகிருஷ்ணன் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லாம் என் மடியில் படுத்துட்டு நமக்கு கண்ணு எப்படி இருந்தா சொன்ன ஜெகநாதா உன் கண் நல்லா அவ்வளோ பெருசு இருக்கு, ஒன்று நீ தூங்கு இல்லாட்டி எங்களை தூங்க விடு. இதுதான் ஒன்று கடைசியில் விடியற் காலம்பரம் 3 மணிக்கு சயன ஆர்த்தி, எல்லா பெருமாளும் சுப்ர கௌசல்யா சுப்ரதான்னு எழுந்துக்கிற சமயத்தில் 3 மணிக்கு அவர் தூங்குறார். நான்லாம் சொன்னேன் நிற்க முடியல, அவள் கண்ணு தானாக மூடுறது ஜெகநாதான்னொன்னே தூங்கினார். அப்போ நான் பட்டர்கிட்ட கேட்டேன் எப்போ இருந்தோம் யாருக்கு தெரியும், அது இந்த பூஜை பண்ணுற பட்டருக்கு எப்போ தோன்றதோ அப்புறம் அவர் எழுந்து பாருங்கள். அடுத்த நாள் காதால் பார்த்தா 11 மணிக்கு இந்த மாதம் குழந்தைகள் ஏற்று பெருமாள் யாருன்னா ஜெகநாதர் தான். நைட்டெல்லாம் முடிச்சுப்பார், கண்ட நேரத்தில் எழுந்துப்பார். என் கூட அந்த குழந்தைகள்லாம் சொன்ன ரொம்ப நல்ல பெருமாளாக இருக்கார், ஏன்னா எங்களை மாதிரியே இருக்கார், கண்ட நேரத்தை தூங்குறார் கண்ட நேரத்தை எழுந்துக்கிறான். அடுத்த நாள் காத்தாலே அவள்லாம் பார்க்கறான் கோவிலில் எழுப்புறான். ஒரே அல்லோலப்படுறது இல்லடான்னா ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய ஒரு தங்க தாம்பாளத்தை காணும் அப்படின்னு ஊர் முழுக்க தேடுறா. அப்பான்னு பார்த்து இவர் அழகாக தாம்பாளத்தை தூக்கிட்டு ஓடி வரார் இந்த பந்து மகாந்தி. ஆனால் எல்லாரும் பார்த்தா இவன் தாசருடன் பிடிச்சி கட்டி போட்டுட்டான். ராஜாவுக்கு விஷயம் எல்லாம் போச்சு. ராஜா வந்தால் என்ன விஷயம் கேட்டால் அவர் எல்லாம் சொன்னார், நான் அந்த ஊர்லேருந்து வரேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தேன், ஜெகநாதன் தான் பந்துன்னு வந்தேன், ஆனால் இந்த மாதிரி ஆகிடுத்து ராத்திரி வந்தார், ஒரு பட்டர் வந்தார் கொடுத்தார், என் பேரில் தான் சொன்னார். உடனே எல்லா பட்டரும் லைனில் நிற்க வச்சான், இந்த பட்டரா இவரா 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 இவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லை எல்லா பட்டரையும் வந்து அப்பாவா சொன்னால் இவன் தான் திருடி இருக்கான், இவன் சொல்கிற மாதிரி ஒரு பட்டரும் இந்த ஊரில் கிடையவே கிடையாது அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு வச்சாச்சு. இவ்வளோ புதுசாக ஊருக்கு வந்திருக்கா, மனைவி குழந்தைகள் நிராதரவாக நிற்கிறா. அப்போ அவள் பிரார்த்திச்சுட்டா, நீ தான் பந்துன்னு அவர் வந்தா, இப்போ நீ தான் எங்களுக்கு ஒரே பந்து, எங்களை திருட்டு பட்டம் கட்டியாதிருக்கு, நாங்கள் பிச்சைக்காரான்னு பேர் தான் வாங்கிக்கணும், திருடர்கள்னு பேர் வாங்கினதில்லை, ஜெகநாதா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீயே ரட்சகன் பிரார்த்திச்சுட்டா. அவர் கவலையே படலை, அவர் சொன்னால் நான் பொய் எதுவுமே சொல்லலை, என் ஜெகநாதன் என்னை கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கை வந்து நமக்கு என்ன ஆகுறதுன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம எதிர்பார்த்துறது நடக்கலை அப்படின்னும் பொழுது நம்பிக்கை அப்படி அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இந்த நம்பிக்கை மாறக்கூடாது. எப்பேற்பட்ட நம்பிக்கை இருக்கணும்னா பெரியவாள் நிறைய பேர் சொல்கிற அந்த குழந்தைகள்லாம் அப்படி தூக்கி போட்டு விளையாடும், தூக்கி போட்டு விளையாடணும்னா அப்பா கையிலேருந்து இப்படி மேலே போகும், அப்பாவோ தாத்தாவோ அம்மாவோ இப்படி மாமாவோ தூக்கி போடுவோம், அந்தரத்தில் போயிடுறது ஒரு பிடிமான இல்லை, ரொம்ப ஜாலியாக சிரிக்கும், ஏண்டாண்ணா மேலே தூக்கி போடுவோம் என்னை பிடிப்பான்னு நம்பிக்கை இருக்கிறது பாருங்க, அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வரும், அதுக்கு மேலே ஒரு பிடிமானம் இல்லை, அப்பா பிடிப்பாளான்னு தெரியாது, பிடிக்கும்போது அவர் கை வலிக்காமல் இருக்கு, நிறைய இருக்குது, ஆனாலும் அது எங்கள் அப்பா நிச்சயமாக என்ன பிடிப்பா, திரும்பி போடுங்க அப்படின்னு மேலே தூக்கி போட்டு விளையாடுங்க, என்னடாண்ணா அதுக்கு ஒரு த்ரில்லாக இருக்குது, தூக்கி போட்டவா தன்னை பிடிக்கிற சந்தோஷம். அப்போ ஒரு பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் அப்படி அது அளபாயும் பொழுது அது நம்பிக்கை இருக்கு இல்லையா. அதுபோல ஆனால் சில சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையில் நமக்கு எந்த சம்பவம் ஏன் நடக்கிறதுன்னு தெரியல, பல சந்தர்ப்பங்களில் எல்லா பாண்டேஜும் கட் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரினும் ஒன்றுமே புரியாமல் திடீர்னு ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் ஏன் நடக்கிறது, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணால் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய எல்லாருக்கும் வாழ்க்கை அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும். அப்போ தான் நன்னா பூரணமான நம்பிக்கையோடு, ஏன்னா திரௌபதி எப்படி தானே இருக்கா, யாருமே சகாயம் இல்லை, கோவிந்தா புண்டரீகாட்சா ஓடி வந்துட்டானா இல்லையா, சத்தியமாக பகவான் நம்ம கூட இருக்கா, ஒரு நாளும் நம்மளை கைவிடுறதே கிடையாது, அவ்வளவு சிரேஷ்டமானவன் பகவான். இவர் கவலையே படலை, என் சுவாமி என்னை கைவிட மாட்டான், என் நாதன் ரக்ஷகன், என் ஜெகநாதன் ரக்ஷகன் தீர்மானமாக நம்புகிறார். சரி அதுக்குள்ளே வரலாம் பார்த்தா பூஜை எல்லாம் பண்ணால் அழகாக பகவானுக்கு நிவேதனம். அங்கே பூரி ஜெகநாத கஷேத்திரத்தில் ஒரு பழக்கம் உண்டு, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும்போது எதிர்க்க ஒரு பெரிய பித்தளை தட்டு கண்ணாடி மாதிரி வைப்பார், அந்த கண்ணாடியில் சுவாமியுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சது அப்படின்னா சுவாமி அந்த அன்னத்தை சீகரிச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரதிபிம்பம் தெரியலை அப்படின்னா சுவாமி சந்தோஷமாக இல்லை, கோபமாக இருக்கார், சுவாமி திருப்தியாக இல்லைன்னு அர்த்தம். இவா தட்டை வச்சு அப்படி சுவாமி முன்னாடி பார்த்தா சுவாமியுடைய பிரதிபிம்பம் தெரியும், சாதாரணமாக தெரியும் லோகத்தில், ஆனால் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போது தட்டொழின்வோம், அந்த காலத்தில் கண்ணாடி தட்டொழி, இன்றைக்கும் ஸ்ரீவல்லியத்தில் போனோம்னா வாசலில் ஒரு பெருசாக ஒரு பித்தளை கண்ணாடி மாதிரி ஒன்று நிற்கும், ஒரு பில்லர் மாதிரி வச்சு அது பித்தளை இருக்கும், அதில் தான் ஆண்டாள் பார்க்குறா உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனின்ற அந்த மாதிரி பார்க்கும்போது ஜெகநாதன் தெரியலை. உடனே அவள்லாம் பயந்து போயிடுறான், ராஜாவுக்கு தகவல் பறக்கிறது, ராஜா வரான், பயப்படுறான், பெருமாளை சேவிக்கிறான், பகவானே என்ன குத்தம் இருந்தாலும் மன்னிச்சுடுன்னா கதறான். ஒண்ணுமே புரியலை. திரும்பி அரண்மனைக்கு போயிட்டு அவனும் சாப்பிடாம அப்படி கதறி அழுதுட்டே இருக்கான். அப்படியே கண்ணை சந்து தூங்கி போயிடுறான். அப்ப சொப்பனத்துல ஜெகநாதன் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்துட்டு ராஜாவிட கேட்கிறார், இந்த தேசம் என்னுடையதா உன்னுடையதா அப்படின்ற. அவன் சொல்ல, இது உன்னுடைய தேசம் தானேப்பா, அதெல்லாம் உன்னுடைய வேலைக்கு. அதனால தான் இன்றைக்கி ஜெகநாத கஷேத்திரத்தில் ரத்தயாத்திரையும் போது ராஜா வந்து தங்க தொடப்பத்தினால பிரிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. சந்தனம் தெளிச்சு தங்க தொடப்பத்தினால, ஏன்னா அவன் ஜெகத்துக்கே நாதன், இன்னொன்று ஒரு சின்ன பூமிக்கு தானே ராஜா. அப்போ அவன் சொல்கிறான், நீ தானேப்பா ராஜா, அப்போ என்னுடைய சொத்தை நான் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் இல்லையா, சத்தியமாக கொடுக்கலாம், அப்போ எதுக்கு என் பக்தனை கொண்டு ஜெயிலில் அடைச்சாய் அப்படின்னு. இவர் கேட்டால், எந்த பக்தன், நேற்று ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்லி ஜெயிலில் அடைச்சியே, ஒரு அர்ச்சகர் கொண்டு வந்து கொடுத்தார் சாப்பாடு தட்டு, நானே சத்தியம்தான், அவனுக்கு அர்ச்சகர் வேஷத்தில் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்ததே நான் தான். ஜெகநாதசுலர் நான் கொண்டு கொடுத்தேன். அவனும் அவன் குழந்தைகளும் என்னை நம்பி வந்திருக்கா, பசின்னு துடிக்கிறான். அப்போ நான் பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறியோ, நான் தான் கொண்டு போய் கொடுத்தேன், அவன் சொன்னது சத்தியம்தான் அப்படின்னு அவனே ராஜா கதர்றான். பிரபு மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் ஜெயிலேன்னு இந்த பந்து மகாந்தியை ரிலீஸ் பண்ணிட்டு ராஜா அவன் காலில் விழறான். அவர் நடுங்கிற என்ன ஆச்சு ராஜா, எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே பந்து மகாந்தி கதறா. ஊரில் பிச்சை எடுக்கும்பொழுதும் ஜெகநாதன் நினச்சிட்டு தான் பிச்சை எடுப்பேன், ஆனால் வந்ததுக்கு பகவான் இவ்வளவு கிருபை பண்ணுறான் அப்படின்னு கதறி கதறி அழறா. அதுக்கப்புறம் பகவானுக்கு எல்லாம் நிவேதனம்லாம் பண்ணுறா. அப்பொழுதும் பகவான் பிரத்யட்சமாக தெரியலை. ராஜா நடுங்கிறான், என்னப்பா ஆச்சு. இப்போ பகவான் சொல்கிறான், உலகம் முழுக்க என் பக்தனை இப்போ கேவலப்படுத்திட்டேன், அந்த பக்தனே நிவேதனம் பண்ணாதான் நான் ஸ்வீகரிப்பேன்னுட்டேன். பிச்சைக்காரனா இருந்தார் ஊர்ல, ஆனா இன்னைக்கு பகவானுக்கு நிவேதனம் பண்ற நிலைமையில கொண்டு வச்சுட்டான். உடனே அவர் நிவேதனம் பண்ற பகவான் பிரத்யக்ஷமா அந்த காட்சி கொடுத்துட்டான். அழகா அந்த கண்ணாடியில தெரியறான் அவன் ரூபம். அப்புறம் பகவானே சொல்றான், என் பக்தனுக்கு நீ தப்பு பண்ணிட்டாய், அபச்சாரம் பண்ணிட்டாய், பரிகாரம் பண்ணு அப்படின்னு. ராஜா கேட்கிறான், என்ன விதத்துல நான் பரிகாரம் பண்ணணும். இப்ப ஜெகநாதன் சொல்றான், இந்த கோவிலுடைய நிர்வாக பொறுப்பை என் பக்தனிடத்துல கொடுன்னு. கதறார் அவர், பிச்சைக்காரனா வந்தேன், நீதான் பந்துன்னு வந்தேன், ஊர்ல பிச்சைக்காரன், ஆனா இன்னைக்கு என்னடான்னா ஜெகநாதர் கோவிலுடைய நிர்வாக அதிகாரின்ற ஒரு போஸ்ட்ல கொண்டு வந்து ஜெகநாதன் உட்கார வச்சுட்டான். அவர் மனைவி கதர்றா, குழந்தைகள் எல்லாம் கதர்றா. பகவான் தன்னுடைய கோவில் தன்னை நம்பினவனை எப்படி கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பொசிஷன்ல இருக்கோம், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கோம்னா நம்மளுடைய பிரயத்தனத்தினாலே இல்லை. நன்னா ஞாபகம், நம்முடைய பிரயத்தனம் 0.0001%, 100% மேலே சுவாமியுடைய கிருப்பை நம்மளை இந்த பொசிஷனில் கொண்டு. நமக்கே தெரியும் முன்னாடி நம்ம இருந்த நிலைமை, இன்னைக்கு இருக்கிற நிலைமை, நம்முடைய முயற்சி, நம்முடைய தகுதியை தாண்டி பகவான் எங்கேயோ ஒசரத்தில் தான் நம்மளை வச்சிருக்கோம். நம்முடைய மனசை தாண்டி, நம்முடைய காரியங்களை தாண்டி, நம்முடைய புத்தியான எல்லாமே பார்க்கணும் இல்லையா. நம்ம யாரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, பெரிய பக்த சிரோன்மணி கிடையாது, பெருசாக பகவான் நல்ல பெரிய அபிமானம் கிடையாது, இத்தனையும் தாண்டி பகவானை நம்புறோம். அதுக்கே பகவான் எங்கேயோ வசரத்தில் வச்சிருக்காங்கன்னா அவனை நம்பினார் கிடுவது. இந்த பந்து மகாந்தி எங்கேயோ பிச்சைக்காரன் தியானம் பண்ணார், அவளகா பகவானே அங்கே ஒரு பஞ்சத்தை கொடுத்தான், தானா பூரி கைஷன் வந்துட்டான், புரி கஷேத்திரம் வந்தார், ராத்திரி சாப்பாடை கொடுத்துட்டான். அவனே ஒரு ஜோரா நிர்வாக அதிகாரின்ற ஒரு ஸ்திதியில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். அப்படின்னா அவனை நம்பினவர்களை பகவான் ஒரு நாளும் கைவிடுறது கிடையாது. அந்த பந்து மகாந்தி கதறினார், ஜெகநாதா உன் காருண்யம் தாங்க முடியலே அப்படின்னார். இவர் மனசு முதல்ல பகவான் கிட்ட கொடுத்தார் இல்லையா, மை ஏவ மன ஆதஸ்துவ மை புத்தி நிவேசைய. கடைசியில் என்ன ஆச்சு, இப்போ ஜெகநாதனோட புரிக்ஷேத்திரத்தில் தங்கும்படியான ஒரு வாழ்க்கையை சுவாமி கொடுத்துட்டார். அப்போ நம்ம மனசை கொண்டு சுவாமி கிட்ட கொடுத்துருவோம். அவன் கூட இருக்கணும்ப்பா, மற்றபடி கிளைமேட் எப்படி வேணா இருக்கட்டும், சரௌண்டிங்ஸ் எப்படி வேணா, அதெல்லாம் ரெண்டாம் சரீரத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மனசு சுவாமிகிட்ட இருந்துருச்சுன்னா தானாகவே பகவான் அவரோட நம்மளே இருக்க வச்சிருவோம். பல சந்தர்ப்பங்கள் நம்ம திருப்பதி போனால் 8 மணி நேரம் 10 மணி நேரம் லைனில் நிற்கும்படியாக பண்ணிடுவார். ஏன்னா நம்ம அவ்வளோ நினச்சிருக்கோம் அவரை, பகவான் அவ்வளோ நினச்சா நீ சீக்கிரம் திருப்பதி விட்டு போகக்கூடாதுன்னு மலையில் 10 மணி நேரம் நிற்க வச்சிருவார். எத்தனைக்கு எத்தனை திருப்பதி ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் நிற்கிறோமோ காத்துட்டு இருக்கோமோ கோவிலில், அத்தனைக்கு எத்தனை சுவாமிக்கு நம்ம மேலே பிரியம் ஜாஸ்தி. நன்னா ஞாபகம், சீக்கிரம் துரத்துறாருன்னா வேண்டாத வந்தானா சரி பார்த்தா வேற என்ன விசேஷம் சொல்லுங்களே அப்படின்னா நீங்கள் கிளம்புங்கன்னு அர்த்தம். வந்த மாதிரி போகாது, கொஞ்ச நாள் இதே டீ சாப்பிட்டு போயேன், சாப்பிடாது சாப்பிட்டு போயேன், எதுக்கு அவசரம், எதுக்கு அவசரம், பிடிச்ச வாழை கிளம்பவே விட மாட்டோம். அது திருப்பதி பெருமாள் மகா கிட்டிக்காரு. யாராவது ஒருத்தர் பிடிச்சுட்டாருன்னா 11 மணி நேரம் அன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருப்பா, நாங்கள் ஹாஃப் அன் அவர்ல பெருமாள் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா, அதுக்காக ஹாஃப் அன் அவர்ல தரிசனம் பண்ணால் பிடிக்காத அர்த்தம் இல்லை. எவ்வளோ நேரம் நின்னாலும், ஆனால் திருமலை எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்றார் குலசேகர ஆழ்வார். அதனால திருப்பதி போய் பகவான் சீக்கிரம் அனுப்பிட்டாருன்னா பயமாக இருக்கும், ஏன்பா பிடிக்கலையா சீக்கிரம் அனுப்பிட்டியே, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம திருமலையோட ஒரு வாசம், நமக்கு திருமலையில் வாசம்ன்றது ரொம்ப துர்லபமான விஷயம். ஆனால் லேட்டாக லேட்டாக என்ன ஆகிறதுனா வேற வழியே இல்லாமல் திருமலையில் இருக்கும்படியான ஒரு நிலைமையை சுவாமி கொடுத்து விடுறாரு இல்லையா. அதனால பகவானிடத்துல மனசை கொடுத்துடும், என்ன வர்றதோ அப்படியே ஏற்றுக்கும். நிச்சயமா அவர் கூட இருக்கா, நமக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கலாம். பகவானே தான் பல சந்தர்ப்பங்களில் நிறைய பேருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் எதுக்கு கொடுக்குறான்னா, எந்த பெருமாள் இவாள தன் பக்கத்தில் வச்சு அனுபவிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த பெருமாள் கூப்பிடுறான். நான் தான் நிறைய பேர் சொன்ன டிரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அஃபிஷியலாக அந்த இடத்துக்கு போயிடுறேன், வேறு வழியே அந்த இடத்துல வாழும்படியாக பகவான் பண்ணிடுறான். அப்போ வேறு வழியே இல்லை, அந்த பக்கத்தில் இருக்க கோவில் போகும்படியாக பண்ணிடுறான். அதை விட என்னடானா, பந்துக்கள்லாம் இதை பேஸ் பண்ணி ஆற்றுக்கு வருவான், வேறு வழியே இல்லை, இவாள கோவிலுக்கு அழிச்சுமா வேண்டிய நிர்பந்தம். அப்போ நிறைய தடவை போயிட்டு வந்துடும். திருவனந்தபுரத்தில் இருக்கிறவாள்லாம் நிறைய பேர் பார்த்தோம்னா, யாராவது வந்தால் கோவிலுக்கு அழிச்சு போகிறதுக்காகவே கோவிலுக்கு போவான், அவளாக போக மாட்டான். சிலதெல்லாம் ஒரு பெரிய பாக்யம். அப்போ பகவான் அத்தனை ஆச்சரியம். என் கூட நிறைய பேர் கோவிலுக்கெல்லாம் போகும்போது கார் டிரைவரெல்லாம் வருவாள். இப்போ அந்த டிரைவர்கிட்டலாம் சொன்னேன், அப்பா நாங்கள்லாம் பணம் செலவு பண்ணிட்டு இந்த நேரத்துக்குள்ள கோவிலை பார்க்கணும்னு வரோம், உனக்கு பார் கோவிலுக்கு வரத்துக்கே பகவான் பணம் கொடுக்கலாம், டிரைவர் ஓட்டுறாங்க, அழகாக அவனுக்கு சம்பாத்தியம் கிடைக்கிறது. நாங்கள் 1/2 மணி நேரம் சுவாமியை சேவிக்கிறோம்னா நீ 5 நிமிஷமாக சேவிச்சு, உனக்கு சம்பளத்தையும் கொடுத்து எங்களோட அழிச்சுட்டு வரான், நாங்கள் ஏசிக்காரன் நீ ஏசியில் சௌக்கியமாக வரா, உனக்கு பகவான் எவ்வளோ சௌகரியமா, அவரை சேவிக்கிறதுக்கு பகவான் உனக்கு பணம் கொடுக்காரு. நாங்கள்லாம் கோவிலுக்கு வரனா செலவு பண்ண வேண்டியிருக்கு, மாலை வாங்க வேண்டியிருக்கு, பணம் வாங்க வேண்டியிருக்கு, இவ்வளவு செலவு பண்ணி நாங்கள் கோவிலுக்கு வர வேண்டியிருக்கு. ஆனால் பாரு உனக்கு பாக்கியம் பாரு, நீ கோவிலுக்கு வர பகவான் உனக்கு சம்பளம் கொடுக்குறார், எங்களுக்கு ஏசி வேணா நீ ஏசியில் வர, நாங்கள் எந்த கோவிலில் நிற்கிறோமோ அந்த கோவிலில் ஒன்று நிற்க வைக்கிறார், எந்த கோவில் பிரசாதமும் உனக்கும் கிடைக்கிறது. அப்போ எங்களை விட பெருமாளுக்கு உன் மேலே ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி அப்படின்னு. சத்தியமாக தான் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கிருபை பண்ணான். அப்போ இந்த பகவான் ஏதோ ஒரு காரணம், நான் நிறைய பேர்கிட்ட தான் சொல்லுவேன், யாராவது திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறா, இல்லை ஸ்ரீரங்கத்தில் கல்யாணம் அப்படின்னா, ரங்கநாதனே பார்த்து நீ என் கோவிலுக்கு வரமாட்டேங்கிற, வேறு வழி இல்லாமல் யாராவது சொந்தக்காரன் மனசுக்குள்ளே போகும் நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவான். இப்போ வேறு வழி இல்லாமல் ஸ்ரீரங்கத்துக்கு போகும் பார்த்தாளா, அப்போ அழகாக போய் ரங்கநாதன் ரங்கநாயகியை செலவில்லாமல் பார்த்துட்டு வரலாம், சங்கருக்கு இடம் கிடச்சி விட்றது, சாப்பிட்றதுக்கு இடம் கிடச்சி விட்றது, தலையை மட்டும் காட்டிட்டு வந்தால் அவங்க கல்யாணத்தில் எவ்வளோ பெரிய இடம். நம்மளாக போனோம்னா தங்கத்துக்கு இடம் பார்க்கணும், சாப்பிட்றதுக்கு இடத்த தேடணும், லாட்ஜ் புக் பண்ணணும், அவ்வளோ கஷ்டம். இப்போ யாராவது ஊரில் தான் கல்யாணம் வைக்கிறா அப்படின்னா, ஸ்ரீநகரத்தை கல்யாணம் வச்சுக்கோங்களேன், தங்கறதுக்கு கல்யாண மண்டபம் இருக்குது, 3 வேளை சாப்பாடவா, டீ, டிஃபன், காஃபி எல்லாம் கொடுத்துருவான் ஃப்ரீயாக. நம்ம அழகாக போகலாம், ரங்கநாதனை சேவிச்சு வந்துடலாம் பாருங்க, சௌக்கியம் சுகம். பகவானை அப்படி அனுபவிக்க பழகிக்கோம். பகவானாக பார்த்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை அவ்வளவு அழகாக கொடுக்கலாம். தன்னை சேவிக்க பகவான் எப்படியாவது நம்மளை ஐஷண்டு போயிடுதான். அதில் மகா கெட்டிக்காரன் உடுப்பி கிருஷ்ணன் ரொம்ப விசேஷமானவர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர் கிருஷ்ணன். ஏன்னா ஸ்வயம்புவா வந்த மூர்த்தி, கிருஷ்ணனுடைய சரீரத்திலேருந்து கண்ணனே எடுத்து கொடுத்த மூர்த்தி உடுப்பி கிருஷ்ணன். ஒவ்வொரு மூர்த்திக்கு ஒரு பெரிய பலம் உண்டு. குருவாயூரப்பன் கிருஷ்ணனை பூஜை பண்ண மூர்த்தி, கிருஷ்ணனுக்கு சீனியர் குருவாயூரப்பன், குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் குருவாயூரப்பன் இல்லைன்னா நினைவு வச்சுக்கோங்க, குருவாயூரப்பன் தான் கிருஷ்ணவதாரம் எடுத்தான். ஏன்னா வசுதேவர் தேவக்கு 3 ஜென்மாவாக பூஜை பண்ண ஒரு மூர்த்தி தான் குருவாயூரப்பன். கரெக்டாக கிருஷ்ணன் அவதார காலத்தில் எப்படி இருந்தான்னா, குருவாயூரப்பன் என்ன சைஸோ என்ன ஹைட்டோ என்ன ரூபமோ அதே ரூபத்தில் தான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரம் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாமகான் சங்கத கங்கநாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னும் பொழுது கரெக்டாக குருவாயூரப்பன் ரூபத்தை தியானம் பண்ணால் போதும். அப்படியே குருவாயூரப்பனாகத்தான் சுவாமி காட்சி கொடுக்குறான். குருவாயூரப்பன் அவ்வளவு அழகாக கிருஷ்ணனே பூஜை பண்ண மூர்த்தி. இந்த உடுப்பி கிருஷ்ணன் ரொம்ப ஆச்சரியமானவன், ரொம்ப விசேஷமானவன். ஒரு சந்தர்ப்பத்தில் ருக்மிணி பிராட்டி கண்ணன் கிட்ட கேட்குறா, உங்கள் பாலலீலையெல்லாம் பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், சுத்வா குணானுபுவன சுந்தரா சுந்தாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் ஸ்வை அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரபம் மே அப்படின்னு ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனுடைய லீலைகள் கேட்டு கேட்டே பகவானை பர்த்தாவா மானசீகமா வரிக்கிறார். இன்னைக்கும் பார்த்தோம்னா இந்த சுத்வா குணான் புவனசுந்தரான்றது ருக்மிணி பிராட்டி கண்ணனுக்கு எழுதின லவ் லெட்டர். இன்னைக்கும் துவாரகாதீசன் ராத்திரி சயன ஆரத்திக்கு முன்னாடி இந்த லவ் லெட்டர் எல்லாரும் சொல்லுவா, எல்லாரும் ருக்மிணி வைக்கப்பட்டு தலையை குடிஞ்சுப்பாங்க, நீங்க அநியாயம் பண்ற எல்லாருக்கும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்துட்டு டெய்லி ராத்திரி ஆயாச்சுன்னா அந்த குஜராத்திகள் எல்லாரும் சேர்ந்துவாங்க, செக்யூரிட்டிக்கு போலீஸ்காரன் நிற்பா, அவ வரைக்கும் இதை சொல்லுவா. அவ அந்த டோன் வேற மாதிரி சுத்துவா குணானு புவன சுந்தரா இழுப்பா. நான் அப்படி நின்றுட்டு இருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் அவ சொல்றது எனக்கு புரியல, கேட்டா மாதிரி இருக்கு, பரிச்சயப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா புதுசாக சொல்ற அவளுக்கு நின்றுந்தேன். இப்ப ரெண்டு குட்டி குழந்தைகள் ஒரு 3 வயசு 5 வயசு இப்படி ஜெயமேன்னு என்னை பார்த்தது சொல்லு அப்படின்னு எடுத்து நான் அப்படி சிரிச்சேன். உடனே அது ஒண்ணு சொல்ற மாமா பக்கத்துல இருக்க குழந்தை தட்டி, இந்த மாமாக்கு தெரியல. உடனே இன்னொருத்தர் பின்னாடி இருக்க பார்த்துட்டார், அவர் தாய் முழுக்க வச்சிருக்காரு ஜெராக்ஸ் காப்பி தட்டி கொடுக்குறாரு. சரி ஏதோ பேப்பர் கொடுக்குறாங்க பார்த்தா சுத்வா குணம், பல வருஷமா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், 20 வருஷத்துக்கு மேல உபன்யாசம் பண்ணியாச்சு சுத்வா குணான்னு புவன சுந்தரான். ஆனா அங்க அந்த குழந்தை அவாட்டோம்ல நான் சொல்லலன்னு என் மாமாக்கு தெரியலேன்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்ப பாக்குறோம் அந்த துவாரகாதீசன் முகம் அவ்வளவு பிரசன்னம், என்ன டெய்லி லவ் லெட்டர் உலகத்துல பகவான் என்னைக்காவது ருக்மிணி சண்டை போட்டா லவ் லெட்டரை காட்டுறார், நானா லெட்டர் எழுதினேன் நீ எழுதினேன் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றான். அவ்வளவு வசதி. அந்த ருக்மிணி பிராட்டி பகவான் கிட்ட ஒரு சமயத்துல ஏகாந்தமா கேட்கிறா, கிருஷ்ணா அவட பாலநிலைகள் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ஆனா திருடினது பொய் சொன்னதெல்லாம் நீயே தான், நீயே சொல்லேன்ற. அப்ப கிருஷ்ண பாலலீலைய கிருஷ்ணனே உபன்யாசம் பண்றான் ருக்மிணி பிராட்டி, எப்படி பொய் சொன்னேன், எப்படி வெண்ணை திருடின எல்லாம் சுவாமியே சொல்ற, கன்றுகள் ஓட செவியில் கட்டெரும்பு விட்ட கதை வரைக்கும் சொல்ற எல்லா லீலையும் கிருஷ்ணன் உபன்யாசம் பண்ண ருக்மிணி பிராட்டி கேட்கறான். கேட்ட உடனே ருக்மிணி பிராட்டிக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம், பிரத்யக்ஷத்தை அவளுக்கு அந்த காட்சி கிடைச்சி விடுறது. அப்ப பகவான் கிட்ட சொல்றான், கிருஷ்ணா அந்த பாலகிருஷ்ணனா எனக்கு ஒரு காட்சி கொடு, உலகத்துல எந்த ஆத்துக்காரியும் ஆத்துக்கார குழந்தைய போட்டோல மட்டும்தான் பார்க்க முடியும், இவ கேட்கிற எனக்கு அந்த பாலகிருஷ்ணனை பார்க்கணும்ற. அப்ப பகவான் கேட்கிறான், ஏண்டி இவ்வளவு அழகா எவ்வளவு கிருஷ்ணன் ஸ்டைலா நிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அந்த பாலகிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணா அப்படின்னு உடனே பகவான் குஞ்சு கிருஷ்ணனா, அதுவும் யசோதை கிட்ட மாட்டின்னு முழிக்கலாம் பாருங்க, அந்த கிருஷ்ணனை பார்க்கணும் பொழுது பகவான் கையில மத்தையும் வச்சுண்டு அந்த தாம்பு கயிறையும் வச்சுண்டு குஞ்சித்தமா ஒரு கோமணம் கூட கட்டாம தேவேன்னு நிக்கிற. அதை பார்த்த உடனே ருக்மிணி மனசு தோத்து போயிடுது, இறுக்கி ஆளுங்கணும் என் கண்ணான்னு கதறா. அடுத்த கஷணம் பெரிய கிருஷ்ணன் நிக்கிறான், ருக்மிணி முகம் திருத்து போயிடுது, நீயா அப்படின்னு கஷ்டப்பட்டு புவனசுந்தரன்லாம் சொன்னியே, நான் புவனசுந்தரன் சொன்ன பாலகிருஷ்ணன் ஒண்ணு இல்ல, என்ன அழகு கிருஷ்ணா அப்படின்றா. பகவான் சொன்ன பார்த்துட்டுல சந்தோஷப்பட்டு அவர் சொன்னா, இல்ல பார்த்தது போதாது, எனக்கு அந்த கிருஷ்ண விக்கிரகம் வேணும் நான் பூஜை பண்றதுக்குன்னு ஒண்ணு. பகவான் திரும்பவும் தன் சரீரத்திலேருந்து அந்த மூர்த்தியை பண்ணி அவ கையில கொடுத்து பூஜை பண்ணு. அப்படி கிருஷ்ணனுடைய சரீரத்திலேருந்து ஸ்வயம்புவா கண்ணனே கொடுத்த ஒரு கண்ணன் சரியான பாலகிருஷ்ணன் தான், உடுப்பி கிருஷ்ணன் தான், வேற யாரையுமே பாலகிருஷ்ணன் சொல்லவே முடியாது. பாலகிருஷ்ணன் அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணன் மட்டும்தான். திகம்பரனா அவர் கையில மத்த வச்சுண்டு அந்த அழகா ஜோரா ஆச்சரியமா கையில தாம்பு கயிறை வச்சுட்டு பயன் நிக்கிற நிஜமாவே மனசு தோத்து போயிடும். அது அது பண்ற அழகு, அதுக்கு பண்ற அலங்காரங்கள், திடீர்னு துர்கா வேஷத்துல நிற்கும், திடீர்னு பார்த்தா சரஸ்வதி வேஷத்துல நிற்கும். அது எனக்கு அவனுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே உண்டு, இனி வரைக்கும் தீரல. 9 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் வந்தபோது தான் உடுப்பி போனேன், எனக்கு உடுப்பி கிருஷ்ணா கிருஷ்ணாபான் அவ்வளோ ஆசை. நான் போன நேரம் அன்னைக்குன்னு பார்த்து ஹனுமத் ஜெயந்தி பார்த்தா ராமனா நிற்கிறான், எனக்கு அழுகியே வந்துருக்கேன், பழி வாங்கியிருக்கப்படாது, கஷ்டப்பட்டு ராமனை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் வந்தேன். அதுக்கப்புறம் 9 வருஷம் நான் உடுப்பி கோவிலே போகாமல் இருந்தேன், நான் வரமாட்டேன், எனக்கு ராமனா காட்சி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வருஷம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி தான் பகவானை நினைச்சிட்டு போனா, அப்பயே நான் சொன்னேன் கிருஷ்ணனா மட்டும் காட்சி கொடுத்தாதான் வருவேன், இல்லாட்டி கோவிலுக்குள்ள வரமாட்டேன். நல்ல வேலை கிருஷ்ணாகவே காட்சி கொடுத்தான், அவன் அவனாக. அது அந்த ரவுண்டு ஃபேஸு, அந்த கண்ணு, அந்த குறும்பு, அந்த உதடு சொடின்னு அச்சோடின்னு ஒரு உதடு இருக்கு, குழந்தைகள் உதட்டு கிள்ளி வாயில் கொடுக்கலான்னு தான் தோணும். அதெல்லாம் உடித்தி கிருஷ்ணன் தான். இன்னொன்று ஒரு குட்டி குழந்தை ஒரு மத்த வச்சுட்டு நிற்கிறதுன்னா அது உடித்தி கிருஷ்ணன் தான். அதுலேயும் அந்த ஜன்னல் வழியாக அதை எட்டி பார்க்கும்போது அது படுத்துற பாடு இருக்கு பாருங்க. மற்ற திருப்பதி பெருமாளை கூட பூரணமாக பார்த்துல அவ்வளோ தூரத்தில் இது இருக்கிறதே இத்தனை 1.5 முழம். இதுல எந்த ஓட்டை வழியா பாக்குறதுக்கோ அதுக்குள்ள செலவு 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 செலவுன்னு 9 ஓட்டைக்குள்ள பாக்குறதுக்குள்ள நமக்கு ஜென்மாவே தீர்ந்து போயிடும். அது எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கும், எந்த ஓட்டை நம்ம பார்த்தாலும் அந்த ஓட்டை வழியை எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த பையன், அவ்வளவு சிரேஷ்டம் உடுத்தி கிருஷ்ணன். அப்படி ருக்மிணி பிராட்டி பூஜை பண்ணி கோபி சந்தன கட்டிக்குள்ள ஒளிஞ்சின்றிருந்து மத்வாச்சாரியர் கிருப்பையினாலே கிடைச்ச ஒருத்தன் இந்த உடுப்பி கிருஷ்ணன். ஒரு சந்தர்ப்பத்துல வியாசராஜர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பக்தர் வியாசராஜர், சங்கு கர்ணன்ற ஒருத்தர் தான் பிரகல்லாதனாவரா, அவரே தான் வியாசராஜராவரா, அவரே தான் சுவாமி ராகவேந்திரராவரா. சுவாமி ராகவேந்திரர் பிரகல்லாதனுடைய அவதார். அவர் உட்கார்ந்துருக்கிறார் இந்த பீடம் வரைக்கும், அவர் உட்கார்ந்து எந்த இடத்துல மந்திராலயத்தில் இருக்காரோ அந்த இடத்துல பிரகல்லாதன் யஜ்யம் பண்ணியிருக்கான்னு ராகவேந்திரரே சொல்றார். அவர் உட்கார்ந்துருக்க பீடமே ராமச்சந்திரமூர்த்தி உட்கார்ந்த ஒரு பாரதம். அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி ராகவேந்திரன். பிரம்மதேவனுடைய கைங்கரியம் பண்ணுற சங்குகரணன், பிரம்மதேவர் பூஜை பண்ணுறதுக்கு பூஜை சாமான்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன். கொஞ்சம் லேட்டானதுனால சாபத்தினாலே அசுரனா பிரகல்லாதனா பிறக்கிறார். அதே பிரகல்லாதனே கலியுகத்தில் வியாசராஜரா பிறக்கிறார். அவரே சுவாமி ராகவேந்திரரா பிறக்கிறார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ரசதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. நிஜமாவே பிரத்யக்ஷத்துல இன்னைக்கு மந்திராலயத்துல ஜீவன் முக்தரா இருந்து கிருப பண்ணக்கூடிய ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராகவேந்திரர். அத்தனை ஆச்சரியம். அப்ப அந்த வியாசராஜர் ஒரு சந்தர்ப்பத்துல அப்படி காட்டு வழியா அப்படி பிரயாணம் பண்றார். அவருக்கு எங்க போனாலுமே உடுப்பி கிருஷ்ண ஸ்மரணை தான். ஒரு இடத்துல அப்படி காட்டு வழியா போகும்போது இடத்துல நிறைய துளசி செடியா இருக்கு. அவருக்கு அதை பார்த்தோன்னு சந்தோஷம், பிருந்தாவனம்ன்ற ஒரு ஸ்மரணம். ஏன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது துளசி. இந்த கோபிகா கீதத்துக்கு முன்னாடி கோபிகளை கண்ணனை தொலைச்சிட்டு தேடுவான், ஏ மாமரமே கண்ணனை பாத்தியா, பலாமரமே எல்லாம் பாத்தியான்னு கேட்டு வரும்பொழுது துளசி செடியை பார்த்தோன்னு கோபிகைகள் கேட்பா, கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே அப்படிதான் சொல்லுவார் கோபிகைகள். ஏ நீ கல்யாணிடி ஏ துளசி, ஏன்னா உலகத்துல உனக்கு கொடுக்குற மரியாதை பகவான் ஸ்ரீதேவிக்கு கூட கொடுக்கல. கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே, கோவிந்த சரணத்தை அப்படி ஒரு பிரியே. வேற எந்த பூவுமே ஒரு தடவை போட்டுட்டு திரும்பி எடுத்து அர்ச்சனை பண்ணக்கூடாது, நன்னா ஞாபகம். துளசி மட்டும் 1000 தடவை போட்டுட்டு 1000 தடவை எடுத்து திருப்பி அர்ச்சனை பண்ணணும். சமயத்தில் மக்கியத்துவம் கோவிலில் பட்டர திருமால் திருவிழா துளசி எடுத்து திருப்பி நம்மகிட்ட சங்கல்பம் வாங்கி திருப்பி பண்ணுவார். நியாயம் பண்ற அதே பண்ண அநியாயம் இல்லை, அது நியாயம். துளசியை மட்டும் எத்தனை தடவை வேணா பெருமாள் திருவிழா அர்ச்சனை பண்ணிட்டு திருப்பி 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 எடுத்து எத்தனை தடவை வேணாலும் அர்ச்சனை பண்ணதான். அதனால ஆண்டாள் கூட சொல்ல நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் தாயாரே ஒரு தடவை கேட்கலாம், இருந்தாலும் துளசிக்கு நீங்க தலைக்கு மேல இடம் கொடுத்து வச்சிருக்க, எனக்கு என்னமோ மார்புதான் கொடுக்கல், அவளுக்கு மட்டும் தலைக்குனா அவன் என் திருவடியே கத்தின்னு கிடக்கிற அதனால தூக்கி தலை மேல வச்சுருக்கேன்ற. பெருமாள் திருவடியே யார் கத்தின்னு இருக்காளோ அவளை தூக்கி தலைக்கு மேல வச்சுப்பாரு. தாயார் சொல்ல நானும் அப்படிதான், ஆனாலும் நீ மார்புல தானே இடம் கேட்டாய், உனக்கு இதுக்கு மேல இடம் கிடையாது. துளசி காலிலையும் இருப்பா தலையிலையும் இருப்பான்றதான் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால். பகவானுக்கு அத்தனை பிரீத்தி அந்த துளசி. அங்குரிக்கும் பொழுது உலகத்தில் ரத்த செடிகள்லாம் முளை விட்டுதோ பூ பூத்துதுன்னா யாரை வேணா தோணும். ஒரு ரோஜாவை பார்த்தோம்னா மனைவி தோணலாம், மகள் தோணலாம், அம்மா தோணலாம், சகோதரி தோணும். துளசியை பார்த்தா மட்டும் பெருமாள் மட்டும்தான் தோணும், வேற யாரையும் தோணும். அதனால அங்குரிக்கும் பொழுது அதனால தான் ஆண்டாள் கூட துளசி செடிக்கையில் அவர் மிதிக்கிறார். ஏன்னா பிறந்ததுலேருந்தே பெருமாளுக்கு தான், வேற யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மனசு உண்ணி தெழுந்த என் தடமுலைகள் அவ்வளவு ஆண்டாள் சொல்றா, வேற யாருக்கும் கிடையாது அப்படின்ற என் சரீரம். அவ்வளவு வசதி அந்த துளசி. இந்த துளசி அதனால பிருந்தாவனம்னு பேரு. பிருந்தா அப்படின்னா துளசின்னு அர்த்தம் உண்டு, பிருந்தான்னா நெருஞ்சி முள்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிருந்தான்ற பேர ரெண்டு திவ்யதேசம் உண்டு, ஒண்ணு பிருந்தாவனம் இன்னொன்று பிருந்தாரண்யம். திருவல்லிக்கேணி திவ்யதேசத்துக்கு பிருந்தாரண்யம்னு தான் பேர். நிறைய துளசி இன்னைக்கும் போனா திருவல்லிக்கணும் அவ்வளவு துளசி கிடைக்கும். பெருமாள் அவ்வளோ பெரிய மாலை சாத்திண்டே இருப்பா, கட்டிண்டே இருப்பா, எங்கேயாவது அவ்வளவு துளசி. பக்கத்தில் நிறைய திவ்ய தேசங்கள் உண்டு, அங்கெல்லாம் அவ்வளோ துளசி மாலை கிடைக்காது. நீங்கள் திருக்கடல் மலை போனாலோ இல்லாட்டி திருவிடந்தை போனாலோ திருமழிசை போனாலோ வேறு எங்கே போனாலும், ஆனால் திருவல்லிக்கேணியில் மட்டும் செண்பகத்துக்கும் துளசிக்கும் குறது நான் பார்த்ததே கிடையாது, எப்போ போனாலும் இருக்கும் அவ்வளோ சிரேஷ்டம். அந்த மாதிரி இந்த வியாசராஜர் நிறைய துளசியை பார்த்தவொடனே பல்லக்கு நிறுத்த சொல்கிறார், உக்காந்துண்டு அழகாக தியானம் பண்ணுறார். ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணி முடிச்சுவிட்டார், தண்ணி முடிச்சோன்னா முகத்தில் ஒரு பிரசன்னம் இல்லை. உடனே கூட இருக்கிறவாள்லாம் நிறைய பிராம்ணா, நிறைய சதஸெல்லாம் போறவா, நிறைய வேத விசாரம் பண்ணக்கூடிய பிராம்ணாள்லாம் அந்த மடத்தில் இருப்பா இல்லையா, அதனால அந்த மடத்தில் இருக்கக்கூடியவாளை பார்த்து கேட்குறார். தன் கூட இருக்கக்கூடிய சிஷ்யா தான் அவள்லாம். உடனேயே அவர் சொல்றார், இந்த துளசியெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுது, நான் என்ன பண்ணேன், உடனே மானசீகமா இந்த துளசி எல்லாம் எடுத்து அழகா ஒரு மாலை கட்டி உடுப்பி கிருஷ்ணனுக்கு சாத்தினேன். என்னமோ தெரியல, துளசி ஒரு ஏற்ற இறக்கமா இருக்கு, ஒழுங்கா சாத்த முடியல, எனக்கு அர்த்தம் புரியல, பெருமாள் ஒரு வேளை உணர்கலையான்னு எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத விஷயம் தெரிஞ்ச பிராமணர் கிட்ட கேட்கிறான். உடனே அவெல்லாம் இப்பொழுது இந்த புதுசா சில பேர் ஆச்சாரிய பட்டத்துக்கு வருவா, அவளை ஏற்கனவே இந்த கைங்கரிய பராப்படுத்துற பாடு இருக்கு பாருங்க மடத்துல எல்லாம், மடப்பசங்க நமக்கு தோணிவிடும் அவளை பார்த்தா, சமயத்தெல்லாம் கிண்டல் பண்ணுவா, இந்த ஐயா அஹோபில மடம் இதெல்லாம் இருக்குன்னு அங்க யாராவது பல பல மசங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பா, வேலை பாடத்துல பக்கம் பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவா, மடப்பசங்க வந்திருக்கா அப்படின்னு. இந்த அர்த்தம் உண்டு, மடத்தோட பசங்கன்னு அர்த்தம் உண்டு, மடப்பசங்கன்னு அர்த்தம் உண்டு. சில சமயங்கள்ல பார்த்தா கைங்கரிய பரவலை பார்த்தா மடப்பசங்கன்னு தான் சொல்ல தோணும், இன்னும் ஆச்சானுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி ரொம்ப படிச்சிருவா. நிறைய நான் பார்த்துருக்கேன், எல்லா மடத்துலயும் புதுசா ஒரு ஆச்சாரன் வரார் அப்படின்னா, அதுவும் அந்த காலத்தெல்லாம் அப்படி மடத்தோடயே இருந்துட்டு ஆச்சாரனா வருவா சில பேர் இருப்பாங்க. சில பேர் திடீர்னு சங்கல்பத்தினால பகவானுக்கு வந்து ஆச்சாரனா நினைச்சான், அவள் லௌகிகமா வேலை பண்ணியிருப்பா, டக்குன்னு விட்டுட்டு வந்துடுவா. அவள் அந்த கைங்கரிய மண்டல படுத்துற பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப பாவமா இருக்கும். உடனே இவா சொல்றா அந்த ஆச்சாரன் கிட்ட, வியாசராஜர் கிட்ட சொல்றா, மானசீக பூஜை பண்றதுக்கெல்லாம் நல்ல பக்குவம் வேணும், உங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல, அதனாலதான் ஒழுங்கா மாலை உங்களுக்கு போட தெரியல அப்படின்ட்டான். அவெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்க உடனே வியாசராஜர், அப்படியா சரி இருக்கலாம் அப்படின்னு விட்டான். அப்ப இங்கிருந்தோ ஒருத்தன் ஓடி வரான், சாமி 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 சாமி, யாருப்பா அப்படின்னா அழகா சாஷ்டாங்கமா செய்கிறான், கைகூப்பி நிக்கிறான், குருப இனத்தை சேர்ந்த ஒருத்தன். யாருப்பா நீ அப்படின்னா, என் பேர் கனகன் சாமி, நீங்க உடுப்பி கிருஷ்ணனுக்கு மாலை போட்டீங்களே, அந்த மாலை ஒழுங்கா பெருமாள் தோல்ல விழல அப்படின்ற, இவருக்கு தூக்கி வாரி போடுறது, இவர் மானசீகமா பண்ண பூஜை இவருக்கு சொல்லிதான் அவளுக்கு மத்தவாழ் தெரியும், ஏன்னா எங்கேயோ இருக்கான், அவன் ஓடி வந்து சொல்றான், நீங்க போட்ட மாலை ஒழுங்கா போடல சாமி. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் மாலை போடுறது உனக்கு எப்படிடா தெரியும், அதே சமயத்துல நானும் மானசீகமா மாலை போடுறேன் சாமி, நீங்க போடும்போது கவனிக்காம போட்டுட்டீங்க. என்னதான் கவனிக்கிறோம்னா, அந்த மாலையை போடும்போது மாலையோட நுனி வந்து மத்தில மாட்டின்னு எடுத்து, அதனால ஒரு பக்கம் இறங்கி எடுத்து ஒரு பக்கம் இறங்கல அப்படின்னு. அப்படியான்னு சொல்லி உடனே ஒரு திருப்பி தியானத்தை உட்காந்து பார்க்கற, கரெக்டா அவன் சொன்ன மாதிரி மத்தில் மேல இந்த நுனி மாட்டின்னு எடுத்து, உடனே ஒரு மானசீகமா அந்த மாலை அப்படி அட்ஜஸ்ட் பண்றா, உடனே கை கூப்பி ஓடி வந்து உனக்கு கட்டி பிடிச்சிக்கிறா, உனக்கு எப்படிடா அப்படி தெரிஞ்சது அப்படின்னு. நானும் டெய்லி உடுத்தி கிருஷ்ண தியானம் பண்ணுவேன், உள்ள போய் பார்த்தது கிடையாது, உள்ள பாக்குறதுக்கு அதிகாரம் இல்லாத அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதி, இந்த குடும்ப ஜாதின்னு. இப்போ வியாசராஜ சொல்ற, நீ தாண்டா உடுத்தி கிருஷ்ணன் அனுபவிக்க வேண்டியவன்னு சொல்லி, அந்த கனகன் தான் கனகதாசர், அந்த கனகதாசர் அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை வசதி. இப்போ மனசுக்குள்ள எப்படி ஒரு உடுத்தி கிருஷ்ண பக்தி இருந்தா, ஒரு ஆச்சாரியன் பண்ற மானசீக பூஜை இவருக்கு தெரிஞ்சது. அப்ப அவர் என்ன பண்றா, அழகா முத்ராதானம், நம்ம பஞ்சசம்ஸ்காரம் மாதிரி முத்ராதானம்னு சொல்லுவார், அழகா அதெல்லாம் பண்ணி தன் சிஷியனா சேர்த்துண்டு கனகதாசர் ஐஷன் வந்துடுறார் மடத்துக்கு. நிறைய பேருக்கு இந்த கனகதாசரை பிடிக்கிற, அவர் ரொம்ப நல்ல பக்தர், ஆனா நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறவர். அப்ப ஒரு நாள் பூஜை முடிச்சோடனே வியாசராசர் கேட்கிறார், கனகதாசா நிறைய பேர் இங்க இருக்கா, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போவான்னு நான் கேட்பேன், நீ உள்ளபடி கரெக்டா சொல்லணும் அப்படின்னு. சரி சுவாமி சொல்றேன் அப்படின்ட்டு உடனே அழகா தீர்த்தம் கொடுக்கும்போது, முதல்ல ஒருத்தரா பெரிய சதுர்வேதம் தெரிஞ்ச பிராமணர், மடத்திலேயே பல வருஷம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர், ஸ்ரீகாரியம் பண்ணக்கூடியவர். அவரை பார்த்து வியாசராசர் கேட்கிறார், இவர் போவாரா மோட்சத்துக்கு? ஆஹா, இவரெல்லாம் போகமாட்டார், இவருக்கு பெருசா வேதம் தெரியும், அகம்பாவம், இவருக்குலாம் சாந்தி இல்லை, அவருக்கு கோபமா வருது, யார் யாரை பார்த்து சொல்றதுன்றார். இப்படி ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு வரார், இவர் போவார், அவர் உபன்யாசம் பண்றவர், இவர் கதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கார், இவருக்கு ஒன்றும் பக்தியெல்லாம் கிடையாது, இவர் போகமாட்டார் அப்படின்னு. அவருக்கா வருத்தம், ஒவ்வொருத்தரையா சொல்லுவார், ஒருத்தருக்கும் கூட கடைசி வரைக்கும் வரல. கடைசியில் உடனே வியாசராஜர் கிட்ட, சரிடாக்கு வந்த எல்லாரும் போக மாட்டான், நானாவது போவேன் மோட்சத்துக்கு அப்படின்னா, உடனே கனகதாசனாக நீங்களும் போக மாட்டேன் அப்படின்னு எல்லாருக்கு அடிக்கவே வந்துட்டு, ஆனால் ஆச்சாரிய மோட்சத்துக்கு போகலன்னா, இவரை நம்பி பல பேர் வந்திருக்கா மோட்சத்துக்கு போகலான்னு. ஏன் அப்படின்னா வியாசராஜர் கேட்கிறேன், ஏன்டா நான் போக மாட்டேன் அப்படின்ன உடனே அவர் சொல்றார், இல்லை நீங்கள் திரும்பி அடுத்த ஜென்ம அவதாரம் பண்ணி ஜனங்கள் நல்வழிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதனால நீங்கள் மோட்சத்துக்கு போகிற ஐடியா உங்களுக்கே இல்லை, அப்புறம் தானே போகிறது, ஏன்னா அவர் தான் ராகவேந்திரா வரணும் சங்கல்பம் பண்ணிட்டார். உடனே எல்லாம் கேட்ட உடனே சிரிக்கிறார், சிரிச்சுண்டு வியாசராஜ் கேட்கிறார், சரி நீயாவது போவியாப்பா மோட்சத்துக்கு அப்படின்ட்டார். உடனே கனகதாசர் சொல்கிறார், நான் போனால் போவேன் அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் கோபம் வந்துடுது, அடிக்க வந்துடுறார், நிறுத்துறார் வியாசராஜன். அவன் சொன்னது ரொம்ப நியாயமான விஷயம், அவன் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அர்த்தம் புரியல. ஏ புரந்தரதாசா நீ சொல்லி இவன் என்ன அர்த்தத்தில் சொன்னான் சொல்லு அப்படின்றார். இப்போ புரந்தரதாசன் சொல்றார், நான் என்னும் அகந்தை போனால் மோட்சத்துக்கு போவேன்னு அர்த்தத்தில் சொன்னான். நான் போனால் போவேன்னா சந்தேகத்தை சொல்றத நான் அகம்பாவம் போயிடுத்துனா போவேன், நான் போனால் போவேன்னு அர்த்தம் சொன்ன உடனேயே அழகா வியாசராஜர் கட்டி பிடிச்சிக்கிறார் கனகதாசரை. சத்தியம்பா, உனக்கு நான் அகந்தை கிடையவே கிடையாது, அதனால நிச்சயம் நீ போவாய் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கனகதாசர். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஏகாதசி விரதம் வருது. ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சாஸ்திரம், ஆனால் கைங்கரியம் பண்ணுறவர்களுக்கு அந்த நியமங்கள் வேண்டான்னு சாஸ்திரம். அதனால் என்ன பண்ணுறார், வியாசராஜர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவளுக்கு பழத்தையும் பாலையும் கொடுத்துட்டு யாரும் இல்லாத இடமா போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வாங்கும் கைங்கரியம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. எல்லாரும் போகிறா கடைக்கடன் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடுறான். கனகதாசர் ஆள் போனார், வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயாச்சு, வந்தார், பாலும் பழத்தை அப்படியே கையில் எடுத்துன்னு வந்துட்டார். அப்போ உடனே வியாசராஜ் கேட்டால், என்னடா ஆச்சுன்னா, நீங்கள் என்ன சாமி சொன்னீங்க அப்படின்னு. யாரும் இல்லாத இடமா பார்த்து சாப்பிட்டு வாடான்னு சொன்னேன். நான் எங்கே போய் நின்னாலும் ஒருத்தன் வந்து இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு கத்தின் இருக்கான். யாரா கத்துறான்னு பார்த்தா நீல நீல பாலன் ஒருத்தன் எல்லாம் மரத்து கீழே போய் நின்னா மரத்து மேலேன்னு குதிக்கிறான். குளத்தில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா படியிலேருந்து மேலே வரான். சரி, அக்கம் பக்கம் யாரும் இல்லைன்னு பார்த்தா எனக்குள்ளேருந்து வெளில வரான். அந்த பயம் இல்லாத இடம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கோ, அங்கே போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ வியாசராஜர் ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்க, இப்படி தாண்டா பகவத் தரிசனம் பண்ணணும், நீ அவன் அவன் சொல்லிட்டு அது உடுப்பி கிருஷ்ணன்டா பயலை, அவன் உன் கூடவே இருக்கான், உன் ஹிருதயவாசி, அதனால் அவனுக்கு உன்னை விட்டுட்டு போக முடியல, அவன் இல்லாத இடத்த தேட உன்னாலேயும் முடியல, அந்த பாவம் இவாளுக்கு இல்லைன்றான். அப்போ அந்த மனசு மையேவ மன ஆகஸ்த மை புத்தியும் நிவேசம். இப்போ நம்மளும் போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிறோம், அடிய சமயத்தை தானே பார்த்துட்டுருப்போம், சில விஷயங்கள் நமக்கே பிடிக்காங்க, அதெல்லாம் யாரும் பார்க்கலன்னு நினச்சிப்போம். நான் உள்ளுக்குள்ள சுவாமி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு அபிமானம் நமக்கு இல்லை, ஆனால் அவருக்கு எங்கே போனாலும் பகவான் காட்சி கொடுக்கிறார். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கனகதாசர். ஒரு சந்தர்ப்பத்தில் கோவில் வாசலில் நின்று அழகாக பஜனை பண்ணிட்டு இருக்கா, பிராமணாலாம் அவர் அப்பப்போ துரத்துறா, கல் எடுத்தடிக்கிறா, உடனே ஒரு கோவில் பின்பக்கம் வந்துவிட்டு என்னை மன்னிச்சுடுறா கிருஷ்ணான்னு சொல்லி அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணி பஜனை பாடிட்டு இருக்கா. பகவான் பார்த்தா என் பக்தர்களை வா கேவலப்படுத்திக்கான்னு சொல்லி பெருமாள் திரும்பி நின்றுட்டான். இப்போ பிராமணாலெலாம் உள்ளே போனால் பெருமாள் திரும்பி நிற்கிறார். அவள்லாம் சொன்னால், யாரோ அவசாரப்பட்டா, பதினதே இவ தான், யாரோ அவசாரப்பட்டா சுவாமி திரும்பி நிற்கிறார். பகவான் என்ன பண்ணான்னா, இந்த கனகதாசர் திரும்பி எந்த பக்கம் பஜனை பாடுங்க அந்த பக்கம் திரும்பி நின்று தன் கையில் இருக்க மத்தை வச்சுட்டு கல்லில் அப்படி ஓட்ட போட்டு அந்த ஓட்ட வழியாக எட்டி 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 கனகதாசரை பார்த்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கனகதாசர் யாரோ தன்னை பார்க்குற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அது ஓட்டக்குள்ள கை வச்சு இப்படி எட்டி எட்டி பார்க்கறது. ஒவ்வொரு ஓட்டையாக எந்த ஒம்பது ஓட்ட வழியாக நம்ம கண்ணனை பார்க்குறோமோ அந்த ஒம்பது ஓட்ட வழியாக கண்ணன் எட்டி 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 பார்த்துட்டு இருக்கான். கனகதாசர் பதறார், என்னடா கிருஷ்ணா இதுக்கு அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கேன்னா, உன்னை திட்டினா அவளை பார்க்கணும் எனக்கு பிடிக்கல, உன்னை பார்க்கணும்னு ஆசையிலே நான் பண்ணேன் அப்படின்னு. கனகதாசர் கேட்குறாரு, எப்படிலாம் ஓட்ட பண்ணேன்னா, மத்தை வச்சு ஓட்ட பண்ண, மரம் மத்தை வச்சுட்டு கல் சொல்லிட்டு ஓட்ட பண்ண முடியுமா, இவன் தான் பண்ண முடியும். உடனே ஓன் அழறார் கனகதாசர், எதுக்கு அழற அப்படின்னு கேட்டோடனே பகவானை பார்த்து சொல்கிறார், ஐயோ மத்தை வச்சு ஓட்ட பண்ணியே கை வலிச்சிருக்குமேன்னு அழறாங்க. உடனே பகவான் சொன்னால், கையெல்லாம் வலிக்கவே இல்லை அப்படின்னு. உடனே பிராமணாலாம் அதுக்கப்புறம் கனகதாசரிடத்துல மன்னிப்பு கேட்குறா. உடனே கனகதாசரோட திரும்பி நில்லுன்னுட்டார். பகவான் சொன்னால், திரும்பி நிற்க மாட்டேன், மோட்சம் வேணுன்றவா இந்த கனக கிடிக்கி, இந்த ஜன்னல் வழியாக யார் என்னை பார்க்குறாளோ அவளுக்கு மட்டும்தான் மோட்சம். இன்னி வரைக்கும் கனகதாசருக்காக திரும்பி நின்ற கிருஷ்ணன் அப்படியே நின்றுருக்கான். பக்த வத்சலம், நிஜமாகவே பக்தியினுடைய பெருமையை பார்க்கணும்னா உடுப்பி கிருஷ்ணன் தான். அவ்வளவு அழகாக ஜோராக பார்க்கலாம் இந்த சுவாமி. அலங்காரமாக இருக்கட்டும், தெப்போத்சவமாக இருக்கட்டும், நான் போன சமயத்தில் தெப்போத்சவம் ரதோத்சவம், இந்த சாதுர்மாசியத்துக்கு தெப்போத்சவம் ரதோத்சவம் அவ்வளவு அழகாக அனுபவித்தோம். அதாவது ஆக தீர தீர பிராமணாக காட்சி கொடுத்தீங்க, சண்டை போடுறதுக்கு என்னை திணற திணற அடித்தான் உடுப்பி கிருஷ்ணன். நிற்க வச்சு நிற்க வச்சு நிற்க வச்சு நீ கூட்டமே அவ்வளவு அழகாக உடுப்பி கிருஷ்ணனை சேவிச்சேன் அப்படின்னா அவ்வளவு பெரிய கருணாசாகரன் அந்த பகவான். இப்படி இன்றைக்கி இந்த ஒரு மூணு பக்தாவை பற்றி சொன்னாங்க. ஃபால்தூன்னு ஒருத்தர் எப்படி பத்ரிநாதன் அனுபவிச்சார், பந்து மகாந்தி எப்படி புரி ஜெகநாதன் அனுபவிச்சார், உடுப்பி கிருஷ்ணன் எப்படி கனகதாசன் அனுபவிச்சார் அப்படின்னு. அப்போ மனசு இந்த மாதிரி மனசு நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம், பகவான்கிட்ட கொடுத்துட்டோம்னா தானாகவே சுவாமியுடைய விசேஷமான லீலையில் நம்மளாலையும் அனுபவிக்க முடியும். இப்போ நான் சொன்னவா யாருமே பெரிய தபஸ்வியே கிடையாது, ரொம்ப சாதாரண ஒரு பாமரஜனம், குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கா, குடும்ப வேலைகளை பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவளுடைய பக்திக்கு பெருமாள் இவ்வளவு அழகா லீல பண்ண கலியுகத்துல நடந்த விஷயம். அப்ப நம்மளாலையும் அந்த மாதிரி சுவாமிய அனுபவிக்க முடியும். எதுவுமே வேண்டாம், வெறும நாம ஜபம், அவன் மேல நம்பிக்கை, அவனை தாக்கணும்னு ஆசை. இது இருந்து கொடுத்தனா நிச்சயமா பகவான் காட்சி கொடுப்பான். அவ்வளவு சிரேஷ்டம் பண்ணால நல்லா பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. பரத் இங்கேயிருந்து கிளம்புறதுனால சத்தங்கையோட முடிய போறதில்லை. நம்ம நீங்கள்லாம் திரும்ப கூட்டுங்க, நிறைய வரைய நிறைய சத்தங்க. ஏன்னா எனக்கு பெங்களூர் ரொம்ப பிடிக்கும், வந்த மேல்கோட்டை போய் பார்த்து விடலாமே. அதனால பெங்களூர் மேலே எப்பொழுதுமே விசேஷமான ஒரு அபிமானம் என்றைக்குமே உண்டு. ஏன்னா எப்படி ராமானுஜ திருவடியெல்லாம் பட்ட இடமா தான் இருக்கும், இல்லாட்டெல்லாம் அப்படிலாம் ஒரு கிருபா கிடைக்காது. அப்போ அந்த பகவானுடைய லீலை ஒரு மூணு நாளில் அனுபவிச்சோம். அந்த நேற்று மேல்கோட்டை தரிசனமும் கிடைச்சது. எதுக்கடா உடுப்பிகேஷன் சொல்லி வச்சேன்னா அடுத்து பெங்களூர் போய் உடுப்பிக்கு போன மாதிரி ஆகுது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சேன்ற மாதிரி உடுப்பிகேஷன் கிட்ட இவன் அங்கே வந்து தங்குமே, அங்கே காட்சி கொடுத்துருன்றதுக்காக உடுப்பிகேஷன் விஷயத்தையும் அனுபவித்தோம். திரும்ப பகவான் எப்போ நம்மளெல்லாம் கூட்டி வைக்கிறானோ அப்போ கூடி இருந்து ஆனந்தமாக கூடு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. அதுவும் முன்னாடி முதல் முதல்ல நான் பெங்களூர் வந்தேன். மேல்கோட்டை போகும்போது பெங்களூர்ல பக்கத்துலேயும் தெரிஞ்சவொடனே நான் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். எனக்கு பெங்களூர் யாராவது தெரிஞ்சா நான் பாட்டு மேல்கோட்டையெல்லாம் போவேன். அப்ப கரெக்டா ஒரு சிஷ்யர் பெங்களூர்ல வந்தா செட்டில் ஆனார். அழகா அவர் மேல்கோட்டையெல்லாம் அழிச்சுட்டு போனார். அப்பப்பா வந்துட்டு இருந்தேன். ஒரு சைடில் நான் பெங்களூரு வராமல் ஒரு காலகட்டம் வர முடியல, அப்படி ஆயிடுச்சு சந்தர்ப்பம் பல இடங்கள் சுற்றினால. அப்போ நான் ராமானுஜர் சொன்னேன், யாராவது ஒருத்தர் எனக்கு பெங்களூர் செட்டில் பண்ணால் நான் பாட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு பெங்களூர் மேல்கோட்டை வருவேன் இல்லையா, கரெக்டாக பரத்மா இருக்கணும் தூத்துக்குள்ளே கொண்டு நீங்கள் உட்கார சார் சுவாமி. அதுக்கப்புறமா பெங்களூர் உடுப்பி நான் சொன்னேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு போச்சு, ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். கரெக்டாக தூத்துக்குடிக்கார ஒருத்தர் பெங்களூரில் பகவான் செட்டில் பண்ண வச்சா அழகாக அவார்டில் போய் தங்கி உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டேன். இப்போ அவள் அங்கேயும் காலி பண்ண போகிறான். அப்போ நான் உடுப்பி கிருஷ்ணன் கேட்டேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கலப்பின்ட்டுருக்காய், அப்புறம் நான் எங்கே போவேன் உன்னை பார்க்கறதுக்கு, நான் கரெக்டாக பெங்களூருக்கு போயிட்டு பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். பகவான் சத்தியமாக கருணா சாகர் அழகாக அவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை சொல்லிட்டோம்னா தானாக எங்கே இருந்தாவது நடத்தி கொடுக்கறான். அவ்வளவு கருணா சாகரன் நிஜமாவே. அந்த மாதிரி தான் பாண்டரங்கன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். இப்போ பாம்பேலேருந்து போக வேண்டியிருக்கு, ரொம்ப தூரத்தில் இருக்கா, இங்கே ஒரு பூனா அந்த மாதிரி இருந்தால் ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் வரா மாதிரி யாராவது இருக்கப்படாது. கரெக்டாக பகவானோட ஒரு சிஷ்யனை என்னோட தம்பி அவன் கசின் பிரதர் கரெக்டாக கொண்டு பூனாவில் போஸ்டிங்கில் போட்டுட்டான். அவாதுக்கு போயிட்டு பண்டிரிபுரம் போயிட்டு வந்துட்டேன். தேகு ஆளுங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கேன் நினச்சா கரெக்டாக வாரத்தில் 20 நிமிஷம் தேகு ஆளுங்க. நிஜமாவே பகவானத்தில் பிரார்த்திச்சுருந்தோம்னா அவர் நடத்தி கொடுக்கற. நேற்றியே மேல்கோட்டை அவ்வளவழகாக சேவித்தோம், உடையவர் அவ்வளவழகாக சேவித்தோம், மத்தூர் நரசிம்மர் அவ்வளோ நிதானமாக சேவித்தோம். அதுவும் அந்த மத்தூரில் அந்த யசோதியும் கிருஷ்ணன் என்னை கொள்ளையடிச்சு வாவா தான் பார்த்துட்டே இருந்தோம். அதில் எனக்கு அந்த இருட்டு வேற ஒரு விளக்கு வெளிச்சம் இல்லை, ஒரு ஆர்த்தி கடன் எனக்கு அவ்வளோ திருப்தி ஆகலை. அந்த பட்டர் கிட்ட கேட்டு கரண்ட் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு. கடைசியில் அவர் கிளம்பும் போது அவங்க வாங்குவோம்னு கூப்பிட்டு மொபைல்லேருந்து தார் தடித்து எனக்கு காமிச்சார் யசோதையும் கிருஷ்ணனும். பெருமாள் நம்ம மனசறிஞ்சு கிருபை பண்ணுறார். நான் நம்ம பாடு பக்தி பண்ணிட்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவர் எல்லா விதத்திலையும் அனுக்கிரகம் தானாக பண்ணுவார், சந்தேகமே வேண்டாம். அதனால் பகவான் எங்கே எப்படி வைக்கிறானோ அந்த இடத்துல இருந்துட்டு பக்தி பண்ணும். மர்க்கட்ட நியாயம், மார்ஜார நியாயம், பூனைக்குட்டி நியாயம், பூனைக்குட்டி பகவான் பூனை என்ன பண்ண எங்கெங்கே வைக்கணும் அப்போ எங்கே வைக்க ஒரு இடத்துல வைக்கவே இருக்காது. அந்த மாதிரி சுவாமி நம்மளை எந்த இடத்துல எப்படி வைக்கிறாரோ அந்த இடத்துல இருங்கும். அங்கே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் சுவாமி நம்மளை வச்சுருக்கார். அதனால் ஏதோ ஒரு காரணம் பகவான் நம்மளை எல்லாரையும் அங்கங்கே வைக்கிறான். இந்த மூணு நாள் திடீர்னு பிளான் பண்ணியிருக்கு, இதில் கூட நான் வருவேனா சந்தேகம் பண்ணேன். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு ஜுரம், அப்படி ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன், தூத்துக்குடியில் சத்சங்கத்தும் போது மட்டும்தான் உட்காந்து நம்ம சமயத்தில் படுத்துட்டே இருந்தேன். அதை தாண்டி ஊரில் வந்தேன், 2 நாளில் உடனே கிளம்பி வந்து இந்த 3 நாள் இங்கே சத்சங்கம் அனுபவித்தேன். அப்போ கூட இவர் கேட்டால் மேல்கோட்டை நான் சொன்னேன், உடம்பு இருக்கிற நிலமையில மேல்கோட்டைலாம் போக முடியுமா எனக்கு தெரியல, பார்க்கல ராமானுஜர் கிருப்பை. நான் 3 நாளும் பகவான் அவ்வளோ தெம்ப கொடுத்து அவ்வளோ அழகாக நடத்தி காட்டினான்னா சுவாமி எங்கே எப்படி வச்சுருக்கானோ அந்த நிலமையில இருந்து நீங்கள் பாட்டுக்கு அவங்க பக்தியை பண்ணிட்டு கடமையை பண்ணிட்டு வாங்கோ, அவர் எல்லாம் தானாக நடத்தி கொடுப்பார். ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். பாகவதலு கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ காவேரி மாதா கீ. ஜெய் ஸ்ரீ பத்ரிநாராயண சுவாமி கீ. ஜெய் போலோ புரி ஜெகநாத மூர்த்தி கீ. ஜெய் போலோ உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீ. ஜெய் போலோ தமருகந்த திருமேனி சுவாமி ராமானுஜ மூர்த்தி கீ. ஜெய் போலோ சம்பத் குமார சுவாமி கீ. ஜெய் போலோ செல்வ நாராயண சுவாமி கீ. ஜெய் போலோ ஸ்ரீமதி பிவி நாச்சியார் கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம்.